Rama, Rama. பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயச காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்ஹி சித்தௌஷதம் கோராகௌக தவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகானில சாட்சாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்ல. விடமுடை அறவில் பள்ளி விரும்பினாம் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்த புறநகரம் புகுதும் இன்றே. இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னே மன்றளற்பொழில் அனந்த புறநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே. ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் உண்டமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமே. சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான லீலை பண்றார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பகவான் நம்மளை சோதனை பண்றாரா, நிச்சயமா சோதனை பண்ணவே இல்லை. பகவான் நம்மிடத்துல உரிமையோட விளையாடுறான். இப்படி ஒரு அப்பா அம்மா குழந்தைகிட்ட விளையாடுறான் இல்லையா? சமையல் தான் ஏதானோ ஒரு குழந்தை ஏதானும் பொம்மையோ சாக்லேட்டோ ஏதான்னு கேட்டிருக்கோம். அப்பா அம்மா வாங்கிட்டு வந்திருப்பா, ஆனால் ஓ மறந்தே போயிட்டேனே, ஞாபகமே இல்லை அப்படின்பா. உடனே இந்த குழந்தையும் அப்படின்னு கோச்சுக்கும். அதுக்கப்புறம் அப்பாவோ அம்மாவோ கொடுத்தவன் எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ அதனோட அதை சீண்டி பார்க்கறது, இது சோதனை பண்ணுறது அர்த்தமா? சாதாரண ஆற்றுலேயே இப்படி மூத்த குழந்தை இருந்தால் சின்ன குழந்தை இப்படி சீண்டி விடும், எதையானம் பண்ணி 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 அந்த சீண்டி விடுறது இல்லைடா, நான் அதை கஷ்டப்படுத்தணும்னு இல்லை, அது சும்மா ஒரு விளையாட்டு. கணவன் மனைவிக்குள்ள அந்த சீண்டல் உண்டு, ஊடல்னு சொல்லுவார். சும்மா அப்படி சீண்டி விடுறது ருக்மிணி பிரணய கழகம் பாகவதத்தில் கிருஷ்ணனே பண்ணுறான். கிருஷ்ணன் தான் பண்ணணும், சரியா சொல்லணும் தான். அப்போ இந்த ருக்மிணி பகவான் சொல்கிறான், நீ இதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிண்ட, நீ சௌக்கியமாக இருக்க, நாங்கள்லாம் மாட்டுக்கார பசங்க தானே அப்படின்னு சும்மா அப்படி பிரணய கழகம். அப்போ என்னாகிறதா, ருக்மிணிக்கு நிறைய இன்னும் தாபம் ஜாஸ்தியாகி, பிரபோ எந்த காரணத்து கொண்டு என்னை கைவிட்டு விடாது, நீ சின்சியராக சொன்னியா சீரியஸாக சொன்னியா விளையாட்டுக்கு சொன்னியான்னு நினைக்கல, எனக்கு பயம் வந்து கொடுத்து இப்படிலாம் சொல்லிடாது, எனக்கு ஒன்றை விட்டால் வேறு கதி இல்லைன்னு கதறி அழறான். அப்போ உடனே பகவான் நான்கு திருக்கைகள் எடுத்துட்டு, ஒரு கையினால் ருக்மிணி ஆலிங்கனம் பண்ணிட்டு, ஒரு கையினால் அவள் கன்னத்தில் போய் ஜலத்தை கண்ணீரை தொடச்சி விட்டுண்டு, ரெண்டு கையினால் அவள் கூந்தல்லாம் பின்னி விடுறாள். இப்போ இந்த விளையாடினதுனால தானே இப்படி ஒரு ஸ்பெஷல் சங்கம் சக்கரம் கதாபத்மம் எல்லாம் விட்டு விட்டு ருக்மிணிக்கு சேவை பண்ணுறதுக்காக நாலு கைகள் சுவாமி எடுத்துக்கிறார். அப்போ பகவான் நம்மிடத்துல உரிமையோடு விளையாடுறான். அப்போ வர்றது அப்படியே ஏற்றுக்கணும், சுவாமி நிச்சயமாக நல்லது தான் பண்ணுவேன். அதனால தான் வந்தா நேற்றி இங்கே ஒன்று வச்சோம், நேற்றி அங்கே போனோம், திருப்பி 8 மணிக்கு லேசாக ஒரு மழையை கொட்டி கலைச்சா அப்படியே சொன்ன மழை நின்றுடும் அப்படிங்க, இருந்தாலும் நிறைய பேருக்கு பயம், சரி திரும்ப இங்கே எல்லாம் விளையாட்டு. வந்தா நேற்றி கீழே உட்கார வச்சா இன்றைக்கி ஹைட்டில் உட்கார வச்சிருக்காரு இல்லையா, இப்போ முன்னேற்றம் தானே, இதோடு கீழே இறங்கலையே, மழை வருமா வருமா வருமானு டென்ஷன் இல்லை, உள்ளே கொண்டு உட்கார வச்சுட்டார். அழகாக சாணெல்லாம் போட்டு எனக்கு ஹைட்டு சிம்ஹாசனம்லாம் அப்படி ஜம்மனு போர்த்து கொடுத்து. அப்போ பகவான் நிச்சயமாக நமக்கு நல்லது பண்ணுறார். அது எப்படி வேணால் இருக்கட்டும், நமக்கு அந்த காலத்தில் அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லைன்ற ஒன்று தான், நன்னா ஞாபகம், நமக்கு பக்குவம் இல்லை. சுவாமி என்ன பண்ணுறார், ஏன் பண்ணுறார், இல்லை என்ன காரணம் ஒழிஞ்சின்றிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. சில விஷயங்கள் மனசுக்கு அதிர்ச்சியாக இருக்குது, ஆனால் அதன் மூலமாக நமக்கு நம்மளை ஜாக்கிரதப்படுத்துகிறார். நிறைய உண்டு, இப்போ எத்தனையோ இடங்களில் திருடு நடக்கிறது மூலமாக கேட்குறோம், அதை வச்சுட்டு நம்மளை ஜாக்கிரதப்படுத்துகிறார். சில விஷயங்கள் துக்கமாக இருக்குது, அதை கொண்டு நம்முடைய புத்தியில் ஒரு தெளிவை கொடுக்குறார். இப்போ இந்த புத்தியில் ரியலைசேஷன் வரணும், அதுதான் முக்கியம். இந்தந்த விஷயங்கள் இப்படி, இந்தந்த விஷயங்கள்னால இது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம அத்தனை பேருமே வந்திருக்கோம். மழை காலம் நன்னா, இந்த மழை சாதாரணமாக அப்படியே பெஞ்சா யாரு குத்தம்னு சொல்ல போகிறோமா? இந்த மேகம் கருத்து அப்படியே இருட்டிண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு மழை கொட்டணுமா அப்படின்னா? இப்படியெல்லாம் வந்தால் தான் மழை வரப்போகுது நமக்கு ஒரு சிம்டம் தெரியறது. இப்படி இல்லாமல் நேரம் மழை கொட்டினா யாரும் கேட்க முடியாது, மேகம் வெள்ளை வெளியேறு இருந்துட்டு பளிச்சின வானமெல்லாம் தெளிவாக இருந்து ஜோன்னு மழை கொட்டிட்டுன்னா எப்போ பார்த்தாலும் குடையோட அலைவோம், மழை வருமா வராதான். இப்போ மழைக்காலம் அப்படின்னா மேகம் திரண்டிருக்கு, பெய்யறதோ இல்லையோ ஒரு குடையை எடுத்துட்டு போவோம். அப்போ பகவான் நமக்கு சுலபமாக தான் எல்லாம் பண்ணுறான். புஷ்பம் மலர்ந்தோன்னு அழகாக வாசனை இங்கே இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்குறான். அதுக்குள்ள ஒரு தேன், அந்த தேன் எடுக்கிறதுக்கு தேனிக்கு தான் தெரியுது, இன்னி வரைக்கும் புஷ்பத்துலேருந்து ஒரு தேன் எடுக்க மனுஷனால் முடியல, இவ்வளோ மிஷின்லாம் வந்தாச்சுன்றோமே, அழகாக அவர் விட்டு சர 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 சரம் இருக்கிற மாதிரி பண்ண முடியறதா? இது வரைக்கும் முடியலன்னா அந்த தேனிக்கு மட்டும்தான் அதிலே அழகாக தேன் சேகரிக்கிறது, அதுலேயும் அதிசயம் இந்த தேன் சேகரிக்கிற தேனிக்கு அதை சாப்பிட தோணலையே, கொண்டு போய் அழகாக ஒரு தேன் கூட்ட பத்திரமாக வைக்கிறது, நம்ம அழகாக அதை புரிஞ்சுட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க தேன் மலத்தின் எல்லாம் சொல்கிறோம். அப்போ பகவான் நிறைய லீலைகள் பண்ணுறான், அத்தியாச்சரியம் அதி விசேஷம். அதனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடக்கிறது, சிலது மனதுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது, சிலது மனதுக்கு ஒப்புத்துக்கலை, சில விஷயங்கள் புரியலை, சில விஷயங்கள் கவலையை கொடுக்கறது, சில விஷயங்கள் பயத்தை கொடுக்கறது, சில விஷயங்கள் சந்தேகத்தை கொடுக்கறது, சில விஷயங்கள் கோபம் வெறுப்பு. இப்படி நம்முடைய புத்தியில் பலவிதமான மாற்றங்கள். இது எப்படி இருந்தாலும் நிச்சயமா இதுவும் லீவு தான். அதானே எல்லாமே கரெக்டா நம்ம நினைச்சபடி நடந்து விடுத்துனா ஒரு பத்மநாபன் சொல்ல மாட்டோமே, எல்லாம் நான் பிளான் பண்ணேன்னு ஆயிடும் இல்லையா. அதனால கேட்கறது இல்லையா குரல், என் குரல் பெரிய குரல் தான் நல்லா கேட்கும், என்ன ரோட்ல இருக்கிறவங்கதான் கேட்க பரவாயில்ல. அப்ப இந்த பகவான் ஏதோ ஒரு காரணம் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் பண்றார். எந்த விஷயம் இதை வந்தாச்சு அவருக்கு தெரியும், நமக்கெல்லாம் பொறுமை கிடையாதுன்னு. அதை விட அவருக்கு பொறுமை கிடையாது, தன் குழந்தைகள் கஷ்டப்படுறதுல பகவானுக்கு ஒரு நாளும் இஷ்டம் கிடையாது. தன் குழந்தை கஷ்டப்படுற எந்த அம்மாவா பாப்பாளா, தான் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படுவாளே ஒழிய தன் குழந்தை கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டான். எத்தனையோ பேர் குடிச்ச வீட்டில் இருப்பான், ஆனால் தன் குழந்தை ராஜாத்தியா இருக்கணும், ராஜா மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். தான் பட்ட கஷ்டங்கள் எதுவும் தன் குழந்தை பற்றப்படாது அப்படின்னு ஒரு தாயும் தகப்பனும் நினைப்பான். அப்ப இந்த ஜென்மால நமக்கு பழக்கம் அம்மாவோ அப்பாவோ சில வருஷங்கள், அது எத்தனை வருஷமா நமக்கும் குழந்தை பிறந்தது எத்தனை வயசா இருக்கும், அத்தனை வருஷங்கள் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் பழக்கம். அப்ப இதுலயே நமக்கு இந்த குழந்தைக்கு இதெல்லாம் பண்ணணும், இந்த கஷ்டம்லாம் அதுக்கு வந்துடப்படாது அப்படின்னு பார்த்து பார்த்து பண்றோம்னா ஜென்ம ஜென்மாந்திரமா தன்னுடைய கர்ப்பத்துல வச்சு நம்மளை காப்பாத்தின் இருக்கார் சுவாமி. பழைய காலத்துல அவருடைய கர்ப்பத்துல தான் எத்தனை பேர் இருக்கும், கர்ப்பவாசம்ன்றது நமக்கு எப்பொழுதுமே உண்டு. அப்ப பல கோடி ஜென்மாவா பிரளயத்துல பகவானுடைய கர்ப்பத்துல தான் நம்ம அத்தான பேரும் ஒன்னாதான் இருந்தோம். பூமியில வரும்பொழுது தான் ரூபம் மாறுறது, பெயர் மாறுறது, பாஷை மாறுறது, வாழக்கூடிய ஸ்திதி எல்லாம் மாறுறது. ஆனா பிரளய காலத்துல பகவானுடைய கர்ப்பத்துல இருக்கும்பொழுது எல்லாரும் அவன் குழந்தைகளா விரும்ப ஒரு ஜோதி ஸ்வரூபமா அந்த பரமாத்மாவுக்குள்ள ஐக்கியமாய் கிடக்கும். அப்ப அந்த பரமாத்மா நமக்கு கெடுதல் பண்ண மாட்டான். இது நல்லா தீர்மானமா புத்தியில எழுதி வச்சுக்கோங்க, என் சுவாமி எனக்கு கெடுதல் பண்ண மாட்டார். இது வரைக்கும் அவர் என்ன கெடுதல் பண்ணலர், அவர் இதுவரைக்கும் என்ன கஷ்டப்படுத்தனர், இனிமேலும் அவர் என்ன சுகமாகத்தான் வச்சிருப்பார். நமக்கு சரீரத்துல வியாதியா இருக்கட்டும், இல்லை வியாபார விஷயமா இருக்கட்டும், ஆபீஸ் டென்ஷனா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நிச்சயமா நல்லதுதான். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சுவாமி நம்ம கூட இருக்கார். நல்லா ஞாபகம், நம்ம சந்தோஷமாக இருக்கும்பொழுது இந்த சுவாமியோட பலம் நமக்கு தெரியறதில்லை. நம்ம துக்கத்தில் இருக்கும்பொழுது தானாகவே ஒரு சமாதானம், ஒரு தைரியம் வருவாங்க. துக்கத்தில் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் புரியறது, தோல்வியில் தான் நிறைய புதுசாக கற்றுக்கிறோம், அவமானத்திலே தான் வைராக்கியம் வர்றது. நம்ம சுகமாக நினைக்கிற வெற்றியோ இல்லாட்டி ஆரோக்கியமோ உடம்புல கிடைக்கக்கூடிய பலவிதமான ஆனந்தங்களும் நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தலை. நம்மளை இது வரைக்கும் எல்லாம் எதிராக பக்குவப்படுத்திருக்குன்னா நம்முடைய தோல்வி, நமக்கு வந்த அவமானங்கள், நமக்கு வந்த வியாதிகள், நம்முடைய நஷ்டங்கள், இதெல்லாம் தான் நம்மளை வாழ்க்கையில் முன்னேற்றி விட்டுருக்கக்கூடிய நம்முடைய சக்ஸஸோ இல்லாட்டி நம்முடைய பலமோ நம்முடைய பெரிய தனமோ நம்ம வாழ்க்கை பெருசாக காட்டி கொடுக்குற. உலகத்துடைய யதார்த்தம் கஷ்ட சமயங்களில் புரிஞ்சுடுறது, மனுஷாளுடைய சுவாவம் நமக்கு துக்கம் வரும்போது தெரிஞ்சுடுறது, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது தெரியாது, நம்ம லாபத்தில் இருக்கும்போது தெரியாது, நம்மளை ஏதாவது கொண்டாடும்போது தெரியாது, நாலு பேர் திட்டும்பொழுது நமக்கு தெரிஞ்சுடுறோம். அப்ப எது எப்படியா இருந்தாலும் சுவாமி நம்ம கூட இருக்க, இல்ல மாற்றமே கிடையாது. என்ன ஆனாலும் அவர் நம்ம கூட இருக்கார், அதனால நிச்சயமா எப்படி இருந்தாலும் மீண்டு ஜெயிச்சு வந்துடுவோம். மகாபாரத சரித்திரம், ராமாயண விஷயம் இதெல்லாம் என்னடா சொல்றதுன்னா, எது எப்படி இருந்தாலும் சுவாமி இருக்கார், எப்படி இருந்தாலும் ஜெயிக்க முடியும், பகவான் கைவிட மாட்டான். திரௌபதி பகவான் காப்பாத்துறதா இருக்கட்டும், குந்தி குழந்தைகளை காப்பாத்துறதா இருக்கட்டும், பாண்டவருடைய ராஜ்யத்தை துரியோதன் பிடுங்கி இருக்கிறதா இருக்கட்டும், திரும்பி பகவான் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், சத்தியமா அவனுடைய தாசர்கள் தோற்று போவது இல்லை. அதனால பகவானிடத்துல பூரணமான நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை இன்னும் நன்னா பலப்படுறதுக்காகத்தான் சுவாமியே சங்கல்பம் பண்ணிண்டு பல உத்தமமான இடங்களில் தானே சிலாரூபமாக எழுந்துள்ளுகின்றான். நம்ம கொண்டாடணும், நம்ம அனுபவிக்கணும், நமக்கு பலம் கூடணுன்றதுக்காகத்தான் அவர் கோவில்களில் சிலையாக வர. இது மனுஷன் ஏற்படுத்தி வைக்கிறது இல்லை, பின்னாடி வரக்கூடிய கோவில்கள் மனுஷன் ஏற்படுத்தி வைக்கிறது அப்படின்னு வச்சுட்டா கூட அதுக்குள்ள இந்த சாநித்தியம் இறங்கணுமே, இந்த சாநித்தியம் இறங்கணும். அந்த சாநித்தியம் எப்போ இறங்கணும்னா அவருக்குரிய அந்த பூஜை, அந்த வேதம் இதெல்லாம் சொன்னா தானே. நாஸ்திகம்லாம் சொல்றாரு, மனிதன் உருவாக்கினது தானே, கல்லு தானே, அது சிற்பம் செதுக்கினா தெய்வம் ஆயிடுமா? அது கல்லுனால தெய்வம் ஆயிடுறது இல்லை, சிற்பத்தினால ரூபத்தினால தெய்வம் ஆயிடுறது இல்லை, அதற்குள்ள அந்த சாநித்தியம் இறங்கிறதுனால. இப்ப கூட தான் இங்க கரண்ட் இருக்கு, ஃபேன் இருந்தது, லைட் இருந்தது, கரண்ட் போயிடுது, எல்லாம் கும்பிட்டு ஆயிடுத்து. இந்த ஃபேன்ல இருந்து காத்து வரலையே, இந்த விளக்குல இருந்து வெளிச்சம் வரலையே, இந்த மைக்ல இருந்து சத்தம் வரலையே. இப்ப கரண்ட் வந்து எடுத்து எல்லாம் அதோட வேலையை பாக்குறதோனும் அதே மாதிரிதான். எல்லாமே இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த ரகசிய சக்தி இருந்தா தான் எல்லாமே நடக்கும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பகவான்றவன் நமக்காகத்தான் கோவில்கள்ல வந்து இருக்க, இதுக்காக அவருடைய பெருமைக்காக எல்லாம் ஏற்படுத்தி வைக்கப்பட்டதில்லை, நமக்காக வந்த கோவில்கள் தான் எல்லாமே. இந்த கோவில்கள்லயே வந்து ரிஷிகள் உண்டாக்கின கோவில், தேவர்களுக்காக வந்த கோவில், மனுஷத்தினாலே வந்த கோவில், இப்படி நிறைய கோவில்கள் உண்டு. இதுல இந்த ரிஷிமார்கள் தேவர்களாலே உண்டான கோவில்கள் இருக்கு பாருங்கோ, அந்த கோவில்கள்ல இருக்கிற மூர்த்திக்கு பலம் ஜாஸ்தி. அதனாலதான் ஸ்ரீரங்கம், திருவேங்கடம், குருவாயூர், எதுக்கடா பத்மநாபர் சொன்னார், கன்சாம பத்மநாபர் தெரியுமே, அந்த மாதிரி கோவில்கள் இவ்வளவு சொல்றோம்னா பலம் ஜாஸ்தி. அதே போலதான் பத்மநாப சுவாமி திவாகர ரிஷியினாலே வந்த மூர்த்தி. அப்ப ஒரு ரிஷி ஒரு பல கோடி ஜனங்களுடைய பக்தி பண்ணி பகவான் அனுபவிக்கிறாள், ஒவ்வொருத்தரும் பக்தி பண்ணி எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி பல கோடி ஜனங்கள் பக்தி பண்றோம், அவாவாளுக்கு வேண்டிய காரியத்தை சாதிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ப்ரமோஷன் வேணும், இல்லை எனக்கு நல்ல குழந்தை வேணும், நல்ல வீட்டுக்காரர் வேணும், ஒரு சொந்த வீடு கட்டணும், இந்த மாதிரி நிறைய பேர் பிரார்த்தனை பண்றோம் இல்லையா. அத்தனை பேருடைய பிரார்த்தனை ஒருத்தர் பண்ணி பகவானை கீழே வைக்கிறது. பல கோடி ஜனங்கள் அவாவாளுடைய ஆசைகளை பகவானத்தை பிரார்த்தனை பண்ணி சாதிச்சுக்கிறோம் இல்லையா. அந்த பல கோடி மக்கள் எத்தனை நாமஜபம் பண்றாலோ, என்ன சத்தியோட பக்தி பண்றாலோ, இதெல்லாம் சேர்த்து ஒருத்தர் பண்ணி அந்த சுவாமியை கொண்டு வந்து கை வைக்கிறார். சுவாமி இறக்கிறார் அங்கங்கனாதபடி, எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மத்தை அப்படியே கொண்டு வந்து நம்ம போய் நின்னோன்னு கிருப பண்ற மாதிரி கொடுத்துறோம். அதனாலதான் ரிஷிமார்கள்னாலே வந்த கோவில்களுக்கு பெரிய பலம். மற்ற பேரும் பண்ண வேண்டிய தபசை ஒருத்தர் பண்ணிடுறோம். ஒரு ஊர்ல பெரிய விஷயம் நடக்கிறது அப்படின்னா ஆளாளுக்கு 10 ரூபா 100 ரூபா அப்படியே போட்டு பண்றோம். அது பெரிய கோட்டீஸ்வரன் இருக்கான எல்லா சிறுவன் நான் பார்த்து நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு அப்படி. அதுபோல நமக்கு சிரமம் இல்லாதபடி இந்த ரிஷிகள்னாலே வரக்கூடிய சுவாமிக்கு பிரத்யக்ஷ பலம் நன்னா கூடலாம். இப்ப எல்லாருக்குமே தெரியும் சூரிய வெளிச்சம் நன்னா இருக்கு, சூரியனுக்கு நன்னா சுடுற அந்த வெப்பசக்தி இருக்கு. ஆனா அது ஒரு இந்த சோலார் பேட்டரி எல்லாம் வச்சாச்சு, சோலார் பேனல் எல்லாம் வச்சாச்சுன்னா அது வெந்நீரா யூஸ் பண்ணிக்கிறோம், எலக்ட்ரிசிட்டியா யூஸ் பண்ணிக்கிறோம், ஆனா எல்லாருக்கும் அது பண்ண முடியலையே. யாரோ ஒருத்தருக்கு தான் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு. அது போலேதான் எல்லாமே பகவானுடைய சக்தியை ஒரு இடத்துல கொண்டு வந்து அப்படி வச்சு இந்த சக்தியை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு ஃபேனை போட்டுடும், ஃபேன் கீழே உட்காரலாம், நல்லா காத்து வரும்னு சொல்றோம் இல்லையா. காத்து எல்லா இடத்துலையும் தானே இருக்கு, ஏன் ஃபேன் கீழே உட்காரணும்னா நமக்கு வேண்டியபடி அந்த ஃபேன்லேருந்து காத்து வரும், நம்ம உடம்ப ஆஸ்வாசப்படுத்தும்படியா, நம்முடைய வேர்வை எல்லாம் இது பண்ணிட்டு நமக்கு சுகம் தரும்படியா. அந்த மாதிரி சுவாமியோட சக்தி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. அந்த சக்தியை நாம சுலபமா உபயோகப்படுத்திக்கிற மாதிரி நம்ம பக்கத்துல கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் ரிஷிமார்கள். எத்தனையோ வெளிநாட்டு விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறது. அந்த கடைக்கு போனா அந்த ஊரோடது கிடைக்கும், இந்த ஊரோடது கிடைக்கும்லாம் சொல்றோம் இல்லையா. இப்ப நம்ம யாரும் அங்க போகல, நம்ம யாரும் பாஸ்போர்ட் எடுத்துன்னு போகல, நம்ம யாரும் வீசா வாங்கிட்டு போகல. இப்போ வெளிநாட்டில் இருக்க எத்தனையோ டிவி எல்லாம் இப்போ கொண்டுறான் கடையிலே, இந்த கடையிலேயே இங்கே லோக்கலில் விற்கிறான் அப்படின்னா, நம்ம யாரும் கஷ்டப்பட்டு வீசா வாங்கலை, அந்த ஊருக்கு செலவு பண்ணிட்டு போகல, அழகாக கொண்டு வந்து வைக்கிறான், இங்கே போகிறோம் வாங்கிட்டு வந்துடும். அதுபோல பிரம்மத்தினுடைய சக்தியை சாதாரண பாமர ஜனங்கள் பெருசாக தபசு பண்ண தெரியாம, பெருசா ஸ்ரத்த இல்லாம, சாதாரணமாக சரி அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போறா பாருங்கோ, அந்த நம்பிக்கைக்கே கிருபை பண்ணும்படியா பிரம்மத்தை கொண்டு வந்து வச்சுடுறோம். அதனால தான் கோவில்களில் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறோம். அதுலேயும் அர்ச்சாவதார மூர்த்தி கலியுகத்தில் ஏண்டா விசேஷம்னா, அந்த மூர்த்திக்குள்ள அந்த ஸ்தானித்தியம் அப்படியே பூரணமாக இருக்கா, பிரத்யக்ஷமாக இருக்கா. அந்த ரிஷிமார்கள் பகவான் கிட்ட நம்மெல்லாம் பிரார்த்தனை வச்சுக்கோங்களேன், நம்முடைய விஷயங்களாக கேட்போம். திவாகர ரிஷிகிட்ட பகவான் கேட்குறேன் உனக்கு என்ன வேணும்னா, கல்ப வருஷம் இங்கேயே இருப்பா. பகவான் கேட்டனா அவனை காட்சி கொடுக்குறேன், நீ உன் காலம் வரைக்கும் இருந்தால் போதாரா? அது இல்லைப்பா, உன்னுடைய காரணம் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா, எல்லாரும் உன்னை அனுபவிக்கணும் இல்லையா, எல்லாருக்கும் உன்னிடத்துல அந்த ஆனந்தம் கிடைக்கணும் இல்லையா? அப்ப நீ இங்கேயே இருந்தா தானே நடக்கும். கோவில் இருந்தது, ஒரு காலத்துல சுவாமி இருந்தார், கிளம்பி போயிட்டார், அப்படின்னா அதுக்கு ஒரு விலை கிடையாது. சரி பகவான், அதுக்காக இருக்கேன் நான். அந்த திவாகர ரிஷி இங்க இருன்னு சொன்னதுனாலதான் இருக்கான். அவர் இல்லை நீ கிளம்புன்னு சொன்னா சுவாமி கிளம்பியிருப்பார். அதனால நம்ம அத்தனை பேரும் திவாகர ரிஷிக்கு பெரிய கடன்பட்டிருக்கோம். பத்மநாபர் நமக்காக கொண்டு நீங்க படுக்க வச்சாரு பாருங்கோ, அதனால நம்ம நெஞ்சு நிமிந்து அபாடான்னு இருக்கோம். அதனால ஜெய் போலோ திவாகர ரிஷிக்கு ஜெய். அவ்வளவு ஆச்சரியம் அந்த திவாகர ரிஷி. அப்ப இந்த பத்மநாபனுடைய கோவில் அவ்வளவு வசதி. இந்த காடு இன்னைக்கு புறமாச்சு, அனந்தன் காடு அனந்தபுரமாச்சு. இன்னைக்கு கூட கோவில் இப்படி பிரதட்சணம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 16 ஆண்டு இப்படி வரும்பொழுது அனந்தன் காடு ஸ்ரீ நாகராஜா கஷேத்திரம்னு இந்த இடத்துல தான் வந்தார் சுவாமி. இத்தினோண்டு இடத்துல வந்துட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிருந்து 1,00,000 கோடி வச்சுருந்துருக்காருன்னா அந்த அத்தினோண்டு அந்த நாகராஜா கோவில்கிட்ட தான் அனந்தன் காடை தான் சரியா அனந்தன் காடுன்னு அங்கே மூர்த்தி வச்சுருக்கோம். அப்போ அத்தினோண்டு ஒரு காட்டுக்குள்ளே வந்து கிருபை பண்ண சுவாமி இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிட்டார், 1,00,000 கோடினார். அப்போ அந்த பகவானுக்கு அத்தனை பலம் உண்டு. அப்போ அந்த மூர்த்தியை நம்பும் பொழுது நிச்சயமாக எல்லா காரியத்தையும் சாதிச்சு கொடுப்பார். ஜோசியப்படி, நியூமராலஜிபடி, வாஸ்துபடி எல்லாமே தப்பா இருந்தா கூட பத்மநாபன் படி எல்லாம் சரியாகும். நன்னா ஞாபகம், எல்லாமே தப்பா இருக்கட்டும், வாஸ்துபடியே தப்பா இருக்கட்டும், நியூமராலஜி படி மகா மோசமா இருக்கட்டும், ஜாதகப்படி வாய்ப்பே இல்லாம இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், பத்மநாபனை பிடிச்சா இது எல்லாம் தானாம போயிடும். நன்னா ஞாபகம், அந்த பத்மநாபனிடத்துல இருக்கி ஒரு பக்தி, என்ன வேணா இருக்கட்டும், ஜாதகத்தை பார்த்து அவாவால் தள்ளியாக வச்சுடுறோம். எங்கள் அம்மாவோட ஜாதகம் சரியில்லை 7.5 வருஷம், நான் அம்மாவோட தனியாக இருக்கேன்னா இருக்கும், எங்கள் ஆதிகாரிக்கு எனக்கு 7.5 வருஷம் ஒத்து வர தனியாக இருக்கேன்னா போகிறோம், கஷ்டமோ நஷ்டமோ கூட ஓட்டுறோம் பார்த்தேடா. அப்போ இவாளோட 7.5 வருஷம் இருந்து காலம் கடத்த முடியும்னா பத்மநாபனோட சத்தியமாக நம்பின்னு காலம் நடத்தலாம். இவாளை நம்பி காலம் கடத்த முடியும்னா பத்மநாபனை நம்பி நடத்த முடியாது. நிச்சயமாக நடத்தி கொடுப்பா, நடத்தி காட்டுவா. அதுக்கு என்ன கேட்குறாருன்னா ஒன்றும் கேட்கறது இல்லை, நீ சந்தோஷமாக எனக்கு அது போதும். அதனால தான் பில்லமங்கல மகரிஷி அழகாக சிரட்டையில் கன்னிமாங்காய் வச்சு கொடுத்துட்டார். பகவான் எதானே கேட்டான், அந்த கன்னிமாங்காய் என்ன ஒரு விலை உண்டா? ஒன்றுமே கிடையாது. ஆனால் சுவாமி ஏற்றுண்டாருன்னா பக்த பராதீன, பக்தர்கள் எதை கொடுத்தாலும் அப்படியே ஏற்றம் கொள்ளும்படியான ஒரு கருணாசாகரன் ஸ்ரீ பத்மநாபன். அது இல்லாதபடி இந்த கோவில் கோவில் சுவாமி வர்றதுக்கு முன்னாடியே அந்த துவாபர யுகத்திலேயே நிறைய பெரியவாள்லாம் வந்து இந்த இந்த இடத்துல பத்ம தீர்த்தம்லாம் முன்னாடிலேருந்தே இருக்குது, புதுசாக வந்த தீர்த்தம் இல்லை. பத்மநாபர் தான் பின்னாடி வந்தார், பத்மநாபர் தான் ஜூனியர். இந்த வராக தீர்த்தம், பத்ம தீர்த்தம் இதெல்லாமே ஆதி காலத்திலேருந்தே இருக்குது. பஞ்சாப் சரசுனே பேர் உண்டு, மித்ரானந்தபுரத்தில் குளம் முதற்கொண்டு சங்கமம் முதற்கொண்டு புராணாந்திரங்கள்லேயே இந்த தீர்த்தங்கள்லாம் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறார். அந்த தீர்த்தங்கள் இருக்கிற இடத்துல அவன் சுவாமி வந்ததுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு தனியாக ஒரு ஏற்றம் உண்டு, அவ்வளவு சிரேஷ்டம். அதனால மகாபாரதத்தில் சொல்கிறா, ராமாயணத்தில் சொல்கிறா, எல்லா இடங்கள்லையுமே பார்த்தோம்னா பலராமர், விதுரர் அந்த மாதிரி பெரிய பெரியவாள்லாம் வந்து தியானம் பண்ணி தபசு பண்ண ஒரு இடம். அது இல்லாமல் பரசுராம க்ஷேத்திரம் வேறு. அப்போ இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அருகதை? அப்போ இத்தனை பெரியவாள் எங்கே தபசு பண்ணுறாலோ அந்த இடத்துல இருக்கிற சுவாமிக்கு இன்னும் அத்தியாச்சரியமான பலம்தான், குறவே கிடையாது, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் நம்முடைய பத்மநாபன். அத்தனை விசேஷம், அத்தனை ஆச்சரியம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பெரியவா அனுபவிச்சிருக்கா. நேற்றே சொல்லிட்டு இருந்தேன், சுவாமி ஆளவந்தார் அப்படின்னு ஒரு வைஷ்ணவர் ஆச்சாரியர், சுவாமி ராமானுஜருடைய ஆச்சாரியனார், பெரிய ராஜாதிராசனாக இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்ட ஒரு மகாத்மா. அவர் ரொம்ப நாள் இங்கே திருவனந்தபுரத்தில் இருந்தார். ஆனால் டெய்லி பகவானுடைய திருவடியை சேவிப்பார், திருநாபியை சேவிப்பார். இப்போல்லாம் நம்ம திருமுடி வழியாக தான் ஏறுறோம், சுவாமியோட தலைப்பக்கம் ஏறி தான் அப்படி இறங்குறோம். சாதாரணமாக பெருமாள் கோவில் போனோம்னா முதல்ல திருவடியை தான் சேவிக்கணும். ஏன்னா துயரது சுடரடி தொழுது எழி என்மனனேன்றார் அம்மாள் தான். பகவானுடைய திருவடிகளில் நாம் சரணாகதி பண்ணணும். பகவான் கீதையில் தான் சொல்கிறான், சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என்னை சரணடைஞ்சு பாவங்கள்லேருந்து நான் காப்பாற்றுறேன், நீ வருந்தாதே என்றார் சுவாமி. இன்னைக்கும் திருப்பதி போனாலோ ஸ்ரீரங்கம் போனாலோ முதல்ல பகவானோட திருவடியை பாருங்கன்னு தான் சொல்லுவாள். எந்த கோவில் போனாலும் சுவாமியை பார்க்கும்போது முதல்ல திருவடியைத்தான் பார்க்கணும். அது பிள்ளையார் கோவிலாக இருக்கட்டும், ஸ்கந்தனுடைய கோவிலாக இருக்கட்டும், பெருமாள் கோவிலாக இருக்கட்டும், சுவாமியுடைய திருவடி தான் நமக்கு கதி. வேற கதி கிடையவே கிடையாது. திருவடியை பார்த்துடுறது அப்படி பாதாதிகேசம்தான் சுவாமியை தொழணும். அதான் சாஸ்திரம். மனுஷால எப்படி வேணா பார்க்கலாம், மனுஷால பார்க்காம இருக்கிறதே உத்தரவு வச்சுக்கோங்க. சுவாமியை பார்த்தா திருவடியிலேருந்து பார்க்கணாப்பா. இந்த சரீரம், இந்த மனசு, இந்த இந்திரியங்கள், இந்த ஜீவிதம் எல்லாம் ஒரு திருவடிகளில் போடுறேன்ப்பா, எல்லாம் சமர்ப்பணம் பண்றேன்ப்பா. நம்ம திருவடியை பார்த்துட்டோம் அப்படின்னாலே சர்வ பாப விமோச்சன், எல்லா விதமான பாபங்கள்லேருந்து சத்கதி கிடைச்சோம். இந்த சுவாமி ஆளவந்தார் இருந்த வரைக்கும் அவர் திருவடியே பார்ப்பார், திருநாபியை பார்ப்பார். பலரும் பல விதமாக சொல்லி பார்த்தார். இந்த திருமுக மண்டலத்தை பாருங்களை என்ன அழகு தெரியுமா பத்மநாபர். அவர் சொன்னார், அதனால தான் பார்க்க மாட்டேன். ஏன் அப்படிங்கிற ரங்கநாதன் சொல்லியிருக்காரு, ஜாகிரத போயிட்டு சீக்கிரம் வாண்ணார். இந்த திருவடி பலம், இந்த திருநாபி அழகே எனக்கு அப்படியே என்னமோ பண்ணுறது. திருமுகத்தை பார்த்தா நான் கிளம்பிவிடுவேன், அவ்வளோ இங்கே அப்படியே உள்ளுக்குள்ள பத்மநாபனோட இரண்டரை கலந்துருவேன். இதை பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லைன்னா, அந்த பத்மநாபனுடைய திருமுகத்தை பார்க்கணும்னா கோபியாக இருந்தால் தான் பார்க்க முடியுன்ற அவ்வளவு அழகா புவன சுந்தரமான ஒரு திருமே. இந்த திருமுக மண்டலம் அத்தான அழகா இருக்கா, மனசெல்லாம் அப்படி இழுக்கும்படியான ஒரு ரூப சௌந்தரியம், மிருதுவான ஒரு புன்னகையோட, சுருள் சுருளான கேசத்தோட ஸ்டைலா அந்த பத்மநாபர் இருக்கிறத பார்த்துடும் அப்படின்னா முடியாது அப்படின்றான் ஆளவந்தா. அப்படி ஆளவந்தா டெய்லி நம்மாழ்வார் பாசுரத்தை சொல்லிட்டு இருந்த ஊரு, ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டு விழுந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி. நம்மாழ்வார் ஆரம்பிக்கிறார். என்ன ஆச்சரியம்னா, இந்த ஒரு பத்து பாசுரம் பாடுறார், முழுக்க முழுக்க அனந்தபுரம் மகிமை தான், அனந்த பத்மநாப மகிமையே கிடையாது. நன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, அனந்தபுரம், அந்த அனந்தபுரம் எவ்வளவு வசத்தினே பத்து பாசுரம். மற்ற எல்லா இடங்கள்லையும் மூர்த்தியை பெருசா சொல்ற நம்மாழ்வா திருவனந்தபுரத்துக்கு ஊரை பத்தியே பேசிட்டுருக்கா. ஊரை பத்தியே திருவிழா சொல்றார், ஊரும் புல் கொடியும் அத்தே. புல் அப்படின்னா பறவைன்னு அர்த்தம் உண்டு, புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு திருப்பாவில் ஆண்டாள் சொல்றான். அந்த மாதிரி ஊரும் புல், பெருமாள் எங்கேயாவது போறான்னா அவர் வண்டி வச்சிருக்காராம் சரியா. முதன் முதல்ல இந்த வெஹிக்கிள்லாம் வச்சுட்டு யாருன்னா நம்ம சுவாமிகள் தான். இவர் பார்த்தா அழகா பகவான் பெருமாள் வந்து கருடன் வச்சிருந்தார், இவர் ரிஷப வாகனம் வச்சிருந்தார், ஸ்கந்தன் அழகா மயில வச்சிருந்தான். அவதான் இண்டிவிஜுவல் வெஹிக்கிள் வச்சுருந்ததெல்லாம் அவதான் முதல்ல. அதுக்கப்புறமா தான் ஒவ்வொருத்தரும் மனுஷாளுக்கு வந்தது. ஊரும் புல் கொடியும் அப்படியே இந்த பகவான் பக்த சம்ரக்ஷணத்துக்கு எல்லாம் வேக வேகமாக கருடன் மேலே தான் வரா. கஜேந்திர மோட்சமாக இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல பாருங்கோ கருடன் மேலே தான் வரா. கருட சேவையில் சுவாமியை பார்க்கறதே நன்னா தானே இருக்கு. பத்மநாப அழகா வேட்டை ஆறாட்டுகள் அந்த கருடன் மேலே தானே ஜம்முன்னு வரா. கருட வாகனத்தில் சுவாமியை பார்க்கறதுக்கு கோட்டி ஜென்ம சுகிருத்தம் வரும். அந்த மாதிரி ஊரும் புல் கொடியும் மத்தே, இந்த சுவாமிக்கு யாரா கொடின்னா இதே கருடன் தான் கொடி. இவரே தான் வாகனம், இவரே தான் கொடி. ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் உண்டு உமிழ்ந்தான். எல்லா உலகத்தையும் பழைய காலத்தில் அழகாக முழுங்கிடுறாராம், அழகாக வைத்துக் கொள்ள வச்சிருக்கார். ஆச்சரியமா பாகவதத்துல அவதூத கீதைன்னு ஒண்ணு வருது. அந்த அவதூதர் 24 குருமார்கள் சொல்ற, அதுல ஒரு குருவா சொல்லும் போது சிலந்தி பூச்சிய சொல்ற. சிலந்தி பூச்சி பார்த்தோம்னா அதுவே தன் வாயிலே உமிழ்நீரை கொண்டு அழகாக அந்த ஸ்பைடர் வெப், அப்பதான் குழந்தைகளுக்கு புரியும். இந்த சிலந்தி வலை கட்டும், திருப்பி அந்த வலையை அப்படியே தன் வாயிற்குள்ள இழுத்துட்டு போயிடும். அது வீடு எப்ப நினைச்சாலும் அழகா டிஸ்மாண்டில் பண்ணி திருப்பி வேறே கட்டிக்கும், அப்படி ஒரு பலம் உண்டு இருக்கு. அவர் சொல்ற அவதூதர் இதே மாதிரிதான் பகவான் தன்னுடைய பலத்தினால எல்லாம் சிருஷ்டிக்கிறான், தன்னுடைய பலத்தினால எல்லாத்தையும் ஸ்வீகரிச்சுக்கிறான், அவனே ரட்சிச்சுக்கிறான், அவனே திரும்பி எல்லாத்தையும் ஜெக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார் எல்லாம் அவனே பண்றான் சார். அதையெல்லாம் ஆழ்வார் சொல்றார், ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் உண்டு உமிழ்ந்தான். பழையத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டுடுறான், ஜெக சிருஷ்டி காலத்துல உமிழ்ந்தான், திரும்பி அவரே சிருஷ்டிக்கிறார். உலகெல்லாம் உண்டு உமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம். அப்பேற்பட்ட லோக நாயகன், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஜெகத் பிரபு, அவன் வந்து சேர்ந்த இடம் எது நத்தன், தனுப்பா இருக்குன்றோம் இல்லையா, அந்த தனுப்புனா சில்லுன்னு இருக்கா. இப்பதான் சுட்டு பூசுக்கிற திருவனந்தபுரம், ஆழ்வார் காலத்துல குழு 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 இருந்திருக்கு. சேரும் தன் அனந்தபுரம் அப்படி சில்லு சில்லு சில்லுன்னு இருக்கும்படியான் பகவான் ஏண்டா குஜராத்லேயும் ஓடி வந்துட்டாரா, அங்க ரொம்ப சுட்டு பொசுக்கித்தான் இங்க குழு குழுன்னு வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க இருக்கிற சூட்டை வர அந்த பக்கம் கிளம்பிடலாமான் கூட போகணும், ஆனா அதுக்காக ஒரு மழையெல்லாம் கொட்ட வச்சு நம்ம இடத்த வேற மாத்தி வச்சு சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதி ஆகும். இந்த திருவனந்தபுரம் நுழைஞ்சுட்டே போதும், வேற ஒண்ணுமே நீ பண்ண வேண்டாம். ஊரும் புல் கொடியும் மக்தே உலகெல்லாம் உண்டுமைந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகும் தீரும் நோய் வினைகள் எல்லாம். ஆழ்வார் சொல்ல என்ன வியாதியா இருந்தாலும் சரியா இருக்கும், எத்தனை வேணா பிராரப்த கர்மாவே இருக்கட்டும், ஜோசியக்காரனி பூர்வஜனம் அது பண்ணா என்ன வேணா சொல்லட்டும், திருவனந்தபுரம் எல்லாம் வந்தாலும் இந்த ஜோசியக்காரன் கிட்ட மாற்றலாம். ஏன்னா எல்லாருக்கும் அப்படி ஒரு காதல், பத்மநாபர் மேல இருக்கிற நம்பிக்கை விட இந்த பிரச்சனை வச்சு பாக்குற நம்பிக்கை இருக்கு பாருங்கோ, அப்பா பெரிய பாடு. ஜோசியக்காரோட ஜாதகத்துல காட்டுற ஈடுபாடு இருக்கு பாருங்கோ, பத்மநாபர் மேல கூட நம்பிக்கை, அதே ஜோசியக்கார பத்மநாபர் போய் பாருங்கோ, டெய்லி ஞாபகத்துல சுத்து சுத்துவானா சுத்திடுவான், நாங்க சொன்னா கேட்க மாட்டான். ஏன்னா ஜோசியக்காரருக்கு அப்படியே அவளுக்கு தெரியாதா அப்படின்ட்டான், ஜோசியக்காரளவு உங்களுடைய ஜாதகம் தெரியும், எங்களுக்கு பத்மநாபர் நன்னா தெரியும், அதான் கஷ்டம். உங்களை தெரிஞ்ச வாழ சொன்னா ஒத்துக்கிறது, பத்மநாபர் தெரிஞ்ச வாழ சொன்னா ஒத்துக்க மாட்டேங்குது. சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகள் எல்லாம். ஏன்னா நம்முடைய பிராரப்த கர்மாவினாலதான் நமக்கு வியாதி கஷ்டங்கள் அவமானங்கள் பிரச்சனை எல்லாமே நம்முடைய கர்மாவை அனுசரிச்சு தான். நம்ம பண்ணாத ஒண்ணு நம்ம தலையில வந்து விழாது, யாரோ சாதாரணமா சொல்லுவோம் பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம், அந்த மாதிரி வரவே வராது. நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதனால சொல்ற ஆழ்வார் எப்பேற்பட்ட பிராரப்த கர்மாவா இருந்தாலும் இங்க வந்தா சரியாகும். சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகள் எல்லாம் தின்னம் நான் அறிய சொன்ன சத்தியமணி நான் சொல்றேன், நான் உணர்ந்துட்டு சொல்றேன், நான் பார்த்துட்டு சொல்றேன், எனக்கு நன்னா தெரியும், நான் சொல்றேன் கேளு. இவ்வளவு சொல்ற நம்மாழ்வார் தீரும் நோய் வினைகள் எல்லாம் தின்னம் நாம் அறிய சொன்னும் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசினேன். இங்க வந்தா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரியா போகும், எப்பேற்பட்ட வினையா இருந்தாலும் சரியா போகும். தின்னம் நாம் அறிய சொன்னோம் அந்த பத்மநாபனுடைய பேர்ல ஆயிரத்துல ஒரு நாமத்தை சொல்லும், பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே. பத்மநாபா பத்மநாபா பத்மநாபான்னு ஜபிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை தானாகவே இந்த பிராரப்தம் எல்லாம் இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போகிறது இல்லையா நம்ம வாழ்க்கையை வண்டிய. இந்த பத்மநாப நாமசங்கீதம் என்ன பண்ணும்னா நம்ம வாழ்க்கையை சரியான பாதையில அழைச்சிட்டு போகும். அவ்வளவு வசதி இந்த அனந்தபுரம் சிக்கன புகுதிராகு. நீ திருவனந்தபுரம் நுழைஞ்சுறேன்ற, திருவனந்தபுரம் நுழைஞ்சுறேன், பத்மநாபன் கோவில கூட சொல்ல கோவில் போக வேண்டாம் அர்த்தம் இல்ல, திருவனந்தபுரத்துல நுழைஞ்சுட்டாலே தீரும் நோய் வினைகள் எல்லாம் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகு. அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், அப்ப எவ்வளவு தைரியமா இருக்கணும், எவ்வளவு நம்பிக்கையோட இருக்கணும், எவ்வளவு குதூகலமா இருக்கணும், எவ்வளவு உற்சாகத்தோட இருக்கணும், அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருக்கும். அதனால தைரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சுவாமி ஆளவந்தார் இருந்த காலம் முழுக்க இங்க அவ்வளவு ஆனந்தமா இருந்தா, அதன் பிறகு ரங்கநாதனுடைய சங்கல்பத்தினாலே தான் இங்கேருந்து கிளம்புறார். அவரையும் பத்மநாபர் நிறைய விஷயங்களை மாத்தி விடுறதுல மகா கெட்டிக்காரன். சரியா சுவாமி ஆளவந்தார் ஒரு குருவை பார்த்து யோக ரகசியம் கத்துக்கணும்னு இருந்த குருகை காவலப்பன் ஒரு மகாத்மா இடத்துல, அவர் இன்ன தேதிக்கு இந்த மாசத்துக்கு வான்னு சொல்லி அனுப்பிங்க. இங்க வந்தாரா அவருக்கு இந்த தேதி மாசம் எல்லாம் மறந்து போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் யாரும் வந்தோ அவர் சொன்ன சுக்லபக்ஷ பஞ்சமி இன்னைக்கு வந்துடுதே அப்படின்னு பாக்குறாரு. அப்பதான் யோசிக்கிறாரு, சார் இங்கே ஒரு ஃபிளைட் இருந்தா குருகை காவலப்பணம் போய் பார்த்துருப்பேன். இந்த குருகை காவலப்பணம் இருந்த இடம் காட்டுமன்னார் கோவில்னு கும்பகோணம் பக்கத்துல சிதம்பரம் பக்கத்துல காட்டுமன்னார் கோவில், அங்கதான் அவர் இருந்தார். அடரா அவர் புஷ்பக விமானம் இருந்தா நேரத்தை அவரை பார்த்துருவேன்னு நினைச்சா. அன்னைக்கு அவர் போகல வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு அந்த யோகம்னு ஒரு கலை உண்டு இல்லையா, இன்னைக்கு அஷ்டாங்க யோகம்லாம் சொல்லணும் இல்லையா, அதுலேயே அந்த யோக ரகசியத்தில் உள்ளுக்குள்ளேயே சுவாமி பிரத்யட்சமாக பார்த்து பூஜை பண்ணி அனுபவிக்கிற ஒரு மெத்தடு உண்டு. அவர் அந்த குருகை காவலை பண்ணுற ஒரு மகாத்மா தான் கத்துந்திருந்தார். அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலான்னு போனார். ஆனால் அன்னைக்கு இவருக்கு அந்த நாலு கிழமை மாசம்லாம் மறந்து போயிடுது. என்னைக்கு அந்த நாள் வந்ததோ அன்னைக்கு ஞாபகம் வரதா, இங்கே இருக்கோமே இதுக்கு மேலே போய் எங்கே கற்றுக்கிறார், அதோட வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு யோக ரகசியமே போயிடுச்சு. எல்லாத்தையும் மாற்றி விடல மகா கெட்டிக்காரர் யாருன்னா பத்மநாபர் தான். எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவார், எப்படி மாத்திரார் ஏன் மாத்திரார் அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வந்து ஜட்ஜே பண்ண முடியாது, இவர் பெரிய ஜட்ஜா இருந்தாலும் இவரை ஜட்ஜு பண்ண முடியாது. நல்லா ஞாபகம், அத்தனை சிரேஷ்டம் பார்த்தார். சரி இது பத்மநாப சங்கல்பம்னு எடுத்துக்கிட்டார். அதனால இன்னைக்கும் வைஷ்ணவாள்லாம் யோக ரகசியத்தை கெடுத்தவர் இவர் அப்படின்வா. நல்ல வைஷ்ணவாள்லாம் சொல்வா ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு யோக ரகசியம் கிடைச்சிருக்கணும், இவர் தான் கெடுத்தார் அப்படின்னா. அது இப்போ பெரியவர்லாம் பெரியவர்லாம் சொல்லுவா நல்ல வேலை கெடுத்தார், இல்லாட்டி அவாவுடைய உட்காந்துன்னு இருப்பா, லோகத்தில் பகவத் விஷயத்தை பேச மாட்டா, பத்மநாபர் கெடுத்தாரோ இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் பகவத் விஷயத்தை பற்றி பேசுகிறான், இல்லாட்டி அவாவா அந்த யோகரகத்தை தெரிஞ்சுட்டு தான் பாட்டு உட்காந்து சுவாமி அனுபவிச்சுட்டு இருப்பான். சாதாரண தாமரசனங்களுக்கு தெரிய வேண்டாமா, தாமரஜனங்கள் அனுபவிக்க வேண்டாமா, அதனாலேயே பத்மநாபர் நல்ல காரியம் பண்ணா அப்படின்னு பல பெரியவர்கள் சொல்லுவார். அப்படியே சுவாமி ஆளவந்தா இந்த இடத்துல இருந்து பகவான் அப்படி அனுபவிச்சா ஆளவந்தா இருக்க நிறைய மகாத்மாக்கள் தான் வந்திருக்கா. முக்கியமா சுவாமி ராமானுஜர், ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய சிம்மம் அப்படின்னா சுவாமி ராமானுஜர் தான். அன்னைக்கும் இன்னைக்கும் ஆச்சரியமா ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி ராமானுஜர் ஸ்ரீ அனந்த பத்மநாபனை சேவிக்க வர, அழகா வர, ஜோரா திருக்குறுப்படி எல்லாம் சேவிச்சுட்டு, திருவெட்டாறு ஆதிகேசரை சேவிச்சுட்டு, திருப்பதி சாரம் பெருமாள் எல்லாம் சேவிச்சுட்டு இப்படி திருவனந்தபுரத்துக்குள்ள நுழையிறார். அழகா நுழைஞ்சுட்டு பத்ம தீர்த்தத்தெல்லாம் தீர்த்தம் ஆடிட்டு கிழக்கு நடவழியா உள்ள வந்து ஆச்சரியமா அந்த பத்மநாபரை பார்க்கிறார். ராமானுஜர் பெரிய ரெவல்யூஷனிஸ்ட், அந்த காலத்துல எல்லா இடத்துலையும் பெரிய ஒரு சித்தாந்தத்தை நிரூபணம் பண்ணவர். இந்த ஜாதி எல்லாம் உடச்செறிஞ்சு எல்லாருக்கும் பகவான் அனுபவிக்க கொடுத்தவர் சுவாமி ராமானுஜர். அவர் ஆச்சரியமா வந்தா பத்மநாபன் அழகாக நன்னா திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் தொழுதார். ஆழ்வார்கள் பாசுரம் எல்லாம் நன்னா அனுபவிச்சார். இப்படி எல்லாம் பார்த்தார். ஆனா திருவனந்தபுரத்துல ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த முறப்படி பூஜை கிடையாது. இப்ப ஸ்ரீரங்கத்திலேயோ காஞ்சிபுரத்திலேயோ திருப்பதியில பார்த்தோம்னா வைஷ்ணவ சித்தாந்த பூஜை, அங்கே போனால் பெருமாள் தீர்த்தம் கொடுப்பான், சடாரி சாதிப்பா, காத்தாலெல்லாம் கோஷ்டி உண்டு, ஆழ்வார்கள் பிரபந்தங்கள்லாம் சேவிக்கிறது உண்டு, நிறைய உண்டு. திருவனந்தபுரத்தில் இது எதுவுமே கிடையாது. எல்லாம் அந்த தாந்திரீக முறப்படி துலுக்கோத்திமார்கள் பண்ணுற முறப்படி தானே ஒழிய வைஷ்ணவ சித்தாந்தம் இந்த வைகாச ஆகமோ பாஞ்சராத்திர ஆகமமோ இல்லாத கோவில், நிறைய கோவில்கள் அப்படிதான். இந்த மலை தேசம் மலைநாட்டில் இருக்கக்கூடிய எந்த திவ்ய தேசத்துலேயுமே இந்த பாஞ்சராத்திர ஆகமமோ இல்லாட்டி வைகாண சாகமம் ஒவ்வொரு கோவிலுக்கு உண்டு, சைவா சிவாகம் சைவாகமம்னு உண்டு. அந்த கோவிலுக்கு இப்படிதான் பூஜை பண்ணணுன்ற மெத்தட், ஆகம விதிப்படி அப்படின்னு சொல்லுவோம். இந்தந்த தேவதைகளுக்கு இந்தந்த கோவில்களுக்கு இப்படித்தான் பூஜை பண்ணணும், இப்படித்தான் கோவில் கட்டணும், இந்த கர்ப்பகிரகம் இப்படி இருக்கணும், இந்தந்த காலங்களில் இந்தந்த உற்சவம் பண்ணணும், நித்தியோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், அப்புறம் ருத்தோத்சவம், அயனோத்சவம், வருஷோத்சவம், நிறைய உண்டு. டெய்லி பண்ணுறது நித்தியோத்சவம், பக்ஷோத்சவம் அப்படின்னு சுக்லபக்ஷ உற்சவம், கிருஷ்ணபக்ஷ உற்சவம், அப்புறம் மாசா மாசம் பண்ண வேண்டிய உற்சவம் மாசோத்சவம், அப்புறம் ருத்து ரெண்டு மாசம் சேர்ந்தா ருத்து, வசந்த ருத்து, ஹேமந்த ருத்து, வருஷ ருத்துனா சொல்லியா, அந்த ரெண்டு மாசத்துக்கு பண்ண வேண்டிய வசந்த ருத்து, வசந்த காலத்து உற்சவம், வசந்தோத்சவம்லாம் சொல்லுவோம் ஸ்ரீரங்கத்தில். அந்த மாதிரி பண்றது ருத்தோத்சவம். அதுக்கப்புறம் ஆறு மாசத்துக்கு ஒரு உற்சவம் பண்ணுவான், அழகா ராயணம் சொல்லுவோம், தட்சிணாயணம் உத்தராயணம், பத்மநாபருக்கு ஆறாவது நடக்கிறது இல்லையா, ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தானே, அது ஐனோத்சவம்னு பேர். அதுக்கப்புறம் வருஷோத்சவம்னு உண்டு, ஸ்ரீரங்கம் திருப்பதிங்கெல்லாம் பிரம்மோத்சவம்னு ஒன்று பண்ணுவான், கரெக்டாக அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவான். அதுக்கப்புறமா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஜீர்ணோதாரண கும்பாபிஷேகம் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி உற்சவங்கள்லாம் அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆகமம். இந்த கோவில் அப்படி இப்போ வாஸ்து சாஸ்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, வீடு இப்படி கட்டணும், பெட்ரூம் இப்படி இருக்கணும் எல்லாம் சொல்கிறான் இல்லையா, அதுபோல கோவில்கள் எப்படி இருக்கணும், என்னென்ன மூர்த்திக்கு என்னென்ன வசரம் இருக்கணும், அவட கர்ப்பகிரகம் டிசைன் எப்படி இருக்கணும், என்ன அந்த மூர்த்தியோட சான்றிதழ் எப்படி இது பண்ணணும், இதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் அழகாக இங்கே வந்தால் அவருக்கு என்னமோ பெருமாள் கோவிலை சேவித்த ஒரு திருப்தி இல்லை. எனக்குலாம் முதல் தடவை வந்துட்டு நடாது, ஒரு பெருமாள் கோவிலுக்கு வந்து ஒரு ஃபீலிங்கே இல்லையே, ஒரு திவ்ய தேசம், 108 திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம். ஆனால் ஒரு திவ்ய தேசத்துக்கு வந்த ஒரு இப்போ காஞ்சிபுரத்துலேயோ ஸ்ரீரங்கத்திலேயோ போனோம், பெருமாள் கோவில் போயிட்டு வந்துவோம் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எதுவுமே இருக்காது, தனியும் மெத்தடாச்சு. அப்போ அப்படி ராமானுஜர் பார்த்தா அழகெல்லாம் சேவிச்சார், பத்மநாபருடைய திருமேனி எல்லாம் கவனிச்சார், அனுபவிச்சார். ஆனால் முகம் ஒரு பிரசன்னமாக இல்லையா, உடனே பத்மநாபருடைய பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து கேட்டார், என்ன ராமானுஜா நம்மளை பார்த்து சந்தோஷப்படலையே, ஒரு ரங்கநாதனை பார்த்தோ, ஒரு திருப்பதி பெருமாளை பார்த்தோ, வரதநாதனை பார்த்தோ பிரசன்னமாகற மாதிரி நம்மளை பார்த்து உனக்கு ஒரு குஷி வந்த மாதிரி தெரியலையேப்பா, ஜம்முன்னு 18 அடிக்கு படுத்துன்னு இருக்கேன், இவ்வளோ பெரிய ரூபம், 3 வாசலில் காட்சி கொடுக்குறேன், என்ன குறகண்டா எம்மிடத்துல அப்படின்னு உனக்கு என்னடா குறை, எத்தனையோ பேருக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், கல்பகாலம் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், இன்னொரு கன்னிமாக கூட பிரசாதமாக ஸ்வீகரிக்கிறேன், உனக்கு என்ன குறையை நீ கண்டுபிடிச்சிட்டா என்கிட்ட அப்படின்னு அவர் சொன்னால், உங்ககிட்ட ஒரு குறையும் நான் காணலை, ஆனால் அந்த பூஜா முறைகள் எனக்கு என்னமோ சரியாக படலை, இந்த பூஜா முறைகள் ஒன்றும் அவ்வளோ இதுவாக இல்லை. உடனே பத்மநாபர் சிரிச்சா, அதுதான் உனக்கு அவ்வளோ திவ்ய தேசங்கள் இருக்கேன், கிட்டத்தட்ட 85-90 திவ்ய தேசங்கள்ல நீ சொல்ற மாதிரி பூஜா முறை தான் நடக்கிறது, பரவாயில்ல இந்த கோவில் இப்படியே இருந்துட்டு போட்டோம், இந்த போத்திகள்லாம் என்ன நம்பி இருக்கா, அந்த காலத்துலேருந்து இப்படியே வாழ்ந்து பழக்கப்பட்டு விட்டா, இப்போ திடீர்னு பூஜா முறைகள்லாம் மாத்தினா அவளுக்கு கஷ்டம், அவளுக்கு வேற எதுவும் தெரியவே தெரியாது. எனக்கு பூஜை பண்றதை தவிர அவளுக்கு ஒன்றும் தெரியாது. புஷ்பாஞ்சலி சுவாமி எல்லாம் கொண்டு வேற கோவில் விட்டா கஷ்டப்படுவாங்க, அவளுக்கு ஒன்றும் புரியாது. இங்க என்ன அழகா அவள் சாணிக்கு முதல்ல எல்லாத்தையும் முதல் மரியாதை இருக்குல்ல, இவள் கொண்டு சீன கட்டுறதா யார் இந்த சாமி யாருடுவா? அதெல்லாம் பெரிய கஷ்டம். அந்தந்த ஊருக்குன்னு ஒரு நித்திய அனுஷ்டான சாமியார்கள் உண்டு இல்லையா, கஷேத்திர சன்னியாசி எல்லாம் உண்டு இல்லையா, அந்த மாதிரி ஆச்சரியம். அப்ப அதனால இங்க இருந்துட்டு போடணும் ராமானுஷன் அதெல்லாம் கிடையாது. 108 திவ்ய தேசத்துல 106 பூமியில இருக்கு, 107 திருப்பார்கடல், 108 ஸ்ரீ வைகுந்தம். அப்ப இந்த 106 திவ்ய தேசங்கள்லயும் வைஷ்ணவ மரப்படி தான் பூஜை நடக்கணும். பெரியவாள்லாம் சொல்லிட்டு போயிருக்கு, அதனால நான் அந்த பூஜா விதிகளை மாத்தியே தீருவேன்ட்டா சொல்லிட்டு கோவிலை விட்டு இறங்கி ஆச்சு. அழகா வந்து தங்கிட்டு இருந்தான். அப்ப அந்த போத்திகள்லாம் பார்த்தா அவளை தெரிஞ்சு போயிடுது. சுவாமி ராமானுஜர் பகவானத்துல சம்பாஷணம் பண்ணதெல்லாம் தெரிஞ்சுடுது. உடனே பார்த்தா ஒரே துக்கம் வந்துடுத்து, எல்லாரும் கூடி கூடி பேசினா இவர் பாட்டுக்கு வைஷ்ணவ சித்தாந்தப்படி கோவிலை மாத்தினா முதல்ல நம்மளை பூஜை விட்டு இறக்கிடுவான், நமக்கு இனிமேல் கர்ப்பகிரகத்துல நுழையிற பாக்கியம் கிடைக்காது. அவளுக்கு அந்த கவலை வந்துடுத்து. சுவாமியோட கர்ப்பகிரகத்துல போய் நுழையலன்னா அவ்வளவு துக்கமா இருக்கும். சில பேர் ரிட்டையர் ஆயிட்டு வருவான், அடுத்த நாள் அப்படி பாவமா இருப்பான், என் சார் இப்படி தடவையெல்லாம் பார்த்துட்டு வருவான். அதுக்குள்ள இருந்தாலும் ஏற்பாடு பண்ணியிருப்பாள், என்னமோ அந்த சாரும் டேபிள் தான் அவளை காப்பாத்திட்டு இருக்காம இருக்கு. அப்ப அதுக்கே அது மேல ஒரு பிரீதி உண்டு அப்படின்னா பத்மநாபன் சந்நிதியில ஏறி எப்படி இருக்கும் விளையாட்டா? ஒரு சாதாரண ஒரு ஆபீஸ் எத்தனை வருஷம் வேலை பண்ணியிருக்கேன், 20 வருஷம் 30 வருஷம் அவ்வளவுதான். குப்பை கொட்டினா அவள் வாசல் எதுவும் 30 வருஷம் குப்பையை கொட்டியாச்சு ஓட்டியாச்சு, அவளை அழகா மாலை மரியாதெல்லாம் போட்டு அனுப்பிட்டு வரைக்கும் நாளைக்கு இந்த பக்கம் வராதேன்றதுக்காகத்தான், மறந்து போய் இந்த பக்கம் வந்துடாதே, ஒரு நாள் பட்ட கஷ்டம் போது ஓடு அப்படின்னு துரத்தி விட்டுருவா. ஒரு நாள் எங்களுக்கும் கஷ்டம் வேண்டாம், எங்களால் உனக்கும் கஷ்டம் வேண்டான்னு தான். ஆனால் நிறைய பேர் ரிட்டையர் 20 வருஷம் இருக்கும், எங்கள் பேங்க் போல உண்டா, எங்கள் கம்பெனி போல உண்டா அப்படின்னு தான் நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். இன்னும் வேலை பண்ணிட்டு இருக்கல, பென்ஷன்லாம் வருதா அப்படின்னு. அதனால சுவாபிமானம் என்னோட நல்லா ஜடப்படத்தை கூட்டம் எல்லாத்துமேலேயும் அபிமானம், மதிக்கவே மாட்டா, பெரிய கலெக்டரா இருப்பா, ரிட்டையர் ஆனவர் 10 நாள் கழிச்சு ஆஃபீஸ் பியூன் கூட மதிக்க மாட்டான். அந்த பதவிக்காக நம்ம கிட்ட சலாம் போட்டு இருக்கான், நம்ம மேல ஆசையா காதலா மரியாதையா ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது, எல்லாம் ஏமாத்துற கூட்டம் வெளிவேஷம் போட்டு ஏமாத்திட்டு இருக்கா. அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒரு விலையும் கிடையவே கிடையாது, அவ்வளவுதான் அந்த உலகம். ஆனா அதுக்கே இவாளுக்கு தன்னுடையது இந்த இடத்த விட்டு போகணுமே அப்படின்னு துக்கப்படுவான். நான் என்ன பண்ண போறேன் அழுதுலாம் வரவாள்லாம் உண்டு ரிட்டையர் ஆயிட்டு, அப்படி என்னமோ பறிபோனா மாதிரி வாழ்க்கையை பறிபோனா மாதிரிலாம் வரவாள்லாம் உண்டு. இவாளுக்கு வாழ்க்கையே பத்மநாபன் டெய்லி அந்த சந்தையில் ஏறினா தான் அவளுக்கு ஒரு சமாதானம், அபாடா அப்படின்னு ஒரு திருப்தி. டெய்லி ஒற்றைக்கல் மண்டபத்தில் நின்று பார்க்குற நமக்கே டெய்லி பார்த்தா தான் அப்பாடா ஒரு பலம் கூடுற மாதிரி இருக்குன்னா, டெய்லி பத்மநாபனை மயிப்பீரார் எப்படி தடவி விட்டுண்டு, அவனுக்கு புஷ்பம் எல்லாம் போட்டுண்டு, சகசநாமம் சொல்லி அவனுக்கு அர்ச்சனை பண்ணிண்டு, அந்த புஷ்பத்தை எடுத்து கொடுத்துண்டு, அவனுக்கு நிவேதனம் பண்ணிடு, அவனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டியே பழக்கப்பட்டவான். நாலு பேர் இது கிடையாதுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நிறைய ஸ்திரீகள்லாம் சொல்லுவாங்க, அதிகம் வர முடியும்னா 10 நாள் சமையல் கட்டுக்கே வரல, என்னமோ போல இருக்குன்னு. ஆனால் சமையல் பண்ணும்போது குழம்பிட்டே இருப்பேன், எனக்கு ரெஸ்டே கிடைக்கிறது இந்த வீட்டில், ஏதானே மதிக்கிறாளா, நானும் ஒரு மனுஷி தானே, யாருக்காவது தோன்றதான்னு. சரி ஒரு 10 நாள் வேற யாராவது பண்ணுறேன்னா, யார் அக்கா தங்க ஏறினா கூட ஒத்து போகாது கிச்சனில், நான் பார்த்துருக்கேன். யாரோ சில பேர் ஒத்து போறதுன்னா இவாளுடைய மெத்தட் ஆஃப் சமையலும் அவளுக்கு ஒத்து போனா சரின்னு விளையாடி நீ உட்காந்து நான் பண்றேன் பாசல்லாம் கிடையாது. இவன் வந்து கிச்சனை கெடுத்துருவான், சில விஷயங்கள்லாம் சத்தங்கள்ல சொல்லப்படாது, குடும்பத்தை பிரச்சனை என்னமோ நம்ம மேல அக்கறை வச்சிருந்தாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ வராதிருக்கபடி எனக்கு உபதிரவம் குறைச்சல், இல்லாட்டி நீ ஒரு வேலை பண்ற நான் அங்க வைப்பேன், நீ சக்கரை பதில உப்பை கொண்டு வைப்பா, எனக்கு இப்படியே பழகி போயாச்சு அப்படின்னு வந்தியா. அப்ப இதெல்லாமே விட முடியாதுன்னா பத்மநாபனுக்கு பூஜை பண்ணியாச்சு. இப்ப நம்ம மாத்திரே டெய்லி பூஜை பண்ணுவோம், அதாவது ஒரு மூர்த்தி வச்சுட்டு இருப்போம், அந்த ருட்டீனா அந்த பூஜை பண்ணாதான் நமக்கு அடுத்த வேலையே ஓடும். அப்ப நம்ம ஒரு பூஜை பண்றோம், நமக்கே அப்படி உண்டுன்னா ரிஷிமார்கள் பூஜை பண்ற சுவாமி, எத்தனையோ பேருக்கு பிரத்யட்சமா கிருபை பண்ற சுவாமி, விடிய காலம்பு 2:30 அவளை எழுப்பி விடுற சுவாமி, கஷ்டமோ நஷ்டமோ அவள் பாட்டுக்கு அவள் இடத்துல இருந்துட்டு டெய்லி பூஜை பண்ணி பழக்கப்பட்டிருக்கா, டெய்லியில பூஜைலாம் உனக்கு கிடையாது அப்படின்னா. அதுவரை ஒரு மூர்த்திக்கு பூஜை பண்ணிட்டு இன்னொரு இடத்துல பூஜை பண்ண வராது, ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். இப்ப நம்ம தான் நம்ம சுவாமிக்கு நிவேதனம் பண்ணாலும் அடுத்த தடவை நினைச்சு பண்ணிடுவோமா, வராது அது, சரியா வராது. அந்த பழக்கம் ஒண்ணு இருக்கு இல்லையா, இப்ப ஒரு குழந்தைக்கு அம்மா சாதம் கொடுத்துட்டு இருக்கா, அந்த அம்மா கொடுக்குற மாதிரி வேலை கொடுக்க முடியுமா? அம்மாக்கும் ஒத்து வராது, குழந்தைக்கும் ஒத்து வராது, அதே மாதிரிதான். இவா தான் பூஜை பண்ணி பழகி போயிட்டாருன்னா சாமிக்கும் அவளை விட முடியாது, இவாளுக்கும் அந்த சுவாமியை விட முடியும். இப்ப நமக்கு பிடிச்ச காய்கறிக்காரா வேலைக்காரா பூக்காரா இருந்தானா அவன் இருந்தாலும் சரிபட்டு வரும். அவன் சரியே இல்லைனா கூட நமக்கு சில விஷயங்கள் ஒத்து போயிடும் பாருங்கோ. அவன் வேலைக்காரி கொள்ளலாம் பரவாயில்ல, வாய் முடின்னு வேலை பண்ணுறான் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாள். அப்போதான் பேசிட்டு இருப்பான், ஆனால் லீவு போடாமல் வந்துடுவான். குற்றம் குறைகள் இருந்தாலும் அவளுக்கு சில ஒத்து போகிறது இல்லையா. அதுபோல இந்த போர்த்திகள் பார்த்துட்டு என்ன குறை இருந்தாலும் சுவாமிக்கு ஒத்து போயிடுறது. இப்போ நமக்கு அது கிடச்சிருமா, அப்ளிகேஷன் போட்டு யாராவது உள்ள நினைச்சிட முடியுமா போத்தியா? நாங்கள்லாம் கூட பிராமணர் அப்ளிகேஷன் போட்டு என்ன பத்மநாபர் கோயிலில் போத்தியாக ஏற்றுக்குவானா, ஒழுங்காக பூஜை பண்ணுறேன், சம்பளமே வேண்டாமா, எவ்வளோ ஏற்றிடுவாளா? அவள் வாழ்க்கு பாக்கியத்தை இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். நன்னா ஞாபகம், சும்மா விளையாட்டு கிடையாது. பகவத் விஷய கைங்கரியம்ன்றது கோட்டி ஜென்ம சுகிருத்தம். பூர்வ ஜென்மத்தில் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் பகவானிடத்தில் என்ன கதை எழுதாலும் இந்த ஜென்மா வீரியமாக விடியற காலம் வர குளிச்சுட்டு 2:30 மணிக்கு எழுந்து 14 கோவில கதவை திறந்துட்டு வெள்ளேந்து பார்க்குற நமக்கே சமயத்தை சுவாமியை பார்த்தா என்னமோ பண்ணுறதுன்னா உள்ளே போய் பல பல பலான்னு ஜொலிக்கிற நல்ல அத்தனை சக்தியுடைய சுவாமி. நல்ல ஒற்றைகள் மண்டபத்தில் நின்று பத்மநாபாலட்சிகனும் 2 கை தூக்கி அலர்வாளுக்கே கோடி கிருபை பண்ணுறாருன்னா இப்போ எத்தனை சக்தி இருக்கும். தீப்பிழம்பது ஆதியன் ஜோதி ஆதி பீஜம், இந்த ஆதி பீஜத்தை போய் பக்கத்தில் போய் நிற்கணும் அப்படின்னா ரொம்ப தைரியம் வேணும், ரொம்ப பலம் வேணும். சும்மாதான் அந்த சீவேலி மூர்த்தி எடுத்துகிட்டு போயிட முடியாது. நம்மெல்லாம் 6 ஆட்டுக்கு குளிக்க போனால் ஓரத்தில் 5 பேர் கையை பிடிச்சுனே தொப்பு நம்ம விழணும். இவன் அந்த மூர்த்தியை எடுத்துண்டு முங்கி எழுந்து வரா அப்படின்னா இந்த சுவாமி பலம் கொடுத்து இவாளை தூக்கிண்டு வந்தா தான். இவாளை நம்ம நினச்சிருக்கோம் சுவாமியை இவா தூக்கிட்டு வரான், சுவாமி இவாளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கார் கடவுள். அவர் எடுத்து முன்னாடி அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போக முடியுமா? 6 ஆட்டுக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான்னா அந்த காலுக்கும் கைக்கும் தோளுக்கும் யார் பலத்தை கொடுக்குறா? சும்மா நடந்து போன நமக்கு அப்பாவோட 6 ஆட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன், காலெல்லாம் அப்படி என்னவோ பண்ணுறது அப்படி நம்ம காலம் நாமே பிடிச்சிட்டு 10 நாளைக்கு இப்படியே உட்காந்துட்டு இருப்போம். லேசாக தம்பி தம்பி நடப்படா அன்னைக்கு 6 ஆட்டுக்கு நடந்தேன்னா வருஷம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அது நிறைய போகும்போது நடப்பா, வரும்போது ஆட்டோவில் வந்துடுவான். அதுக்கே இத்தனை பாடு அப்படின்னு இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது பார்க்க நடிவே நல்ல புத்திசாலிகள். இந்த ஏர்போர்ட்டில் ரன்வேல சைடில் பெயிண்ட் அடிச்சிருப்பாள் எல்லோ கலரில், அது மேலே நடப்பான். எதுக்கடானா இந்த கல் கீழே குத்தாமல் இருக்கும் இல்லையா அந்த பெயிண்ட், ரகசியம் சொல்லப்படாது. இந்த சின்ன சின்ன கல் இருக்கு ஏர்போர்ட்டுக்கு ரோடு நடக்க ரொம்ப கஷ்டம், ஆனால் அந்த போத்திமார்கள் அதில் தான் நடந்து போகிறான் தூக்கிண்டு. பெருமை நடக்கிறதே முடியலன்னா அத்தனை கணத்தை தூக்கிண்டு அது ஃபுல்லாக போய் அது கொற்ற மழையில் நனைஞ்சுட்டே எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம சும்மா நடக்கிறதுன்ற பழைய துணியை போட்டு என்னமோலாம் பண்ணுறோம். அப்போ யார் பலம் கொடுக்குறா சுவாமி? அப்போ இப்படி எல்லாம் அனுபவிக்கிறவாளை கொண்டு போய் நாளிலேருந்து இல்லை அப்படின்னா ஜீவிக்க முடியுமா? அவளுக்கு தான் துக்கம் நெஞ்சு அடைச்சு சுவாமி ராமானுஜத்தெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. ஆதிசேஷ ஸ்வரூபம் பெரிய ஜெகதாச்சாரியன், அவரிடத்துல போய் என்ன பேசுறது, ஒன்றும் நடக்காது. உடனே அவள்லாம் பார்த்தா பத்மநாபரிடத்துல சரணாகதி பண்ணான். பிரபோ உன்னை விட்டு அவருக்கு கதி இல்லைப்பா, உன்னை விட்டுட்டு இனிமேல் நாங்கள் எங்கே போனாலும் ஜீவிக்க முடியாது, எங்கள் வம்சமே உன்னை நம்பி தான் இதுவாக தான் பத்மநாபர் காப்பாற்றுவா, பத்மநாபர் பலம் அவர்தான் கல்யாணம் காசியாக பெருசாக நம்மள மாதிரி ப்ராவிடன்ட் ஃபண்டு உண்டா இல்லை டிபிஎஃப் உண்டா இஎஸ்ஐ உண்டா ஒன்றும் கிடையாது, பேங்க் பேலன்ஸ் உண்டா ஒன்றும் கிடையாது, பத்மநாபர் நடத்துவா நடப்பா, எங்கேயோ யாரோ வருவா எதையோ கொடுப்பா நடத்தின்னு காலம், வேறு ஒரு செக்யூரிட்டி நம்மள மாதிரி இன்சூரன்ஸ் ஒன்றும் கிடையாது. சுவாமியுடைய பலம் சுவாமியுடைய காருண்யத்தை நம்பி மட்டும்தானே வாழ்க்கை ஓடுறது. அது இப்போயாவது பைசா ஒன்று, அந்த காலத்திலலாம் வெறுமை நெல் அரிசி இப்படி தான் கொடுப்போம், ஆகாரம் மட்டும்தான் யாராவது பார்த்து ஏதானும் வஸ்திரம் கொடுத்தா உண்டு இல்லாட்டி விஷு கை நீட்டம் இவ்வளோதான். அது அந்த காலத்தில் ராஜாக்கள் கோவில் தான் பெருசாக, சாதாரண ஜனங்கள் உள்ளே போய் சுவாமி அனுபவிச்சாங்க. நீங்களே 10 வருஷமாக போயிருப்பேன், 50 வருஷமாக போயிருக்கேன் யாராவது சொன்னால் சந்தோஷம் எனக்கு, ரொம்ப துர்லபமாக தான் போயிருப்பேன். அந்த மாதிரி சமயத்தெல்லாம் தெய்வத்தை தவிர அவளுக்கு வேற கதி கிடையாது. அதனால சுவாமி இடத்துலயே சரணாகதி பண்ணிடா, ஹே பத்மநாபா ஹே கிருபா சாகரா கிருப பண்ணுப்பா, எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, உன்னை விட்டா எங்களுக்கு வேற கதி கிடையாது. சுவாமி ராமானுஜரோ இங்க இருக்கக்கூடிய சித்தாந்த முறையெல்லாம் மாத்திட்டு வைஷ்ணவ சித்தாந்த முறைப்படி பூஜை பண்ணணும் தீர்மானம் பண்ணியிருக்கா, எங்களுக்கு தெரியல, நாங்கள்லாம் உன்னுடைய குழந்தைகள், உன்னுடைய அடிமைகள், உன்னுடைய சொத்து, நீ ரட்சிச்சு ரக்ஷமாம் சரணாகதன்னு காலில் விழுந்துட்டான். பகவான் விட்டுடுவான, அவன் காலில் விழுந்தா இது வரைக்கும் தோத்து போனது கிடையாது. நல்லா ஞாபகம், திரௌபதி விழுந்தா கோவிந்தா புண்டரீகாக்ஷா ரக்ஷமாம் சரணாகதன், எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய துக்கம், பகவான் எவ்வளவு சுலபமாக அவளை காப்பாத்தினான். அதனால சுவாமியோட காலில் விழுங்கும். உங்க குழந்தைகளை சரி பண்றதா இருக்கட்டும், நல்வழிப்படுத்துறதா இருக்கட்டும், இல்லாட்டி உங்கள் ஆட்டில் யாராவது சரி இல்லாமல் இருந்தால் அவளை சரி பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் வியாதியை சரி பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி உங்கள் ஆத்து பிரச்சனையும் சரி பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி ஆஃபீஸ் பிரச்சனையோ பிஸ்னஸ் பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் சுவாமியுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணி அவரிடத்துல ஒப்படைச்சிருங்க. எதுவாக வேணால் இருக்குது, ஜாதகமே கோலா இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு பத்மநாபர் காலில் விழுங்கும். உங்காவது குழந்தை நல்லபடியாக கல்யாணமா பத்மநாபர் குழந்தை காலில் விழுங்கும். உங்காவது குழந்தை நல்ல குழந்தை பிறக்கணுமா பத்மநாபர் காலில் விழுங்கும். எதுவாக இருந்தாலும் ஒரே பதில் பத்மநாபன். இது ஒரு க்வெஸ்சன் பேப்பர், எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் பத்மநாபன். ஒரு மார்க் கேள்விக்கும் பத்மநாபன் தான், 20 மார்க் கேள்விக்கும் பத்மநாபன் தான் ஆன்சர், அவ்வளோதான். ஒரு மார்க் கேள்வி சொல்ல தர்ம இந்த அர்த்தம் சாதாரண சின்ன சின்ன பிரார்த்தனை, 20 மார்க் கேள்வி ஒரு 3 கேள்வி எழுதினா பாஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லைஃபோட மேஜர் டிசிஷன்ஸ்க்கெல்லாம் ஒரே ஆன்சர் பத்மநாபன். இந்த பத்மநாபன்ற ஒரு நாமம் போகுது. லோகத்தை ரட்சிக்கிற சுவாமி, 33 கோடி தேவர்களை ரட்சிக்கிற சுவாமி, நம்மையும் ரட்சிப்பார், நம்ம குடும்பத்தையும் ரட்சிப்பார், நம்முடைய வம்சத்தையும் ரட்சிப்பார், நம்முடைய சரீரத்தையும் ரட்சிப்பார், மனசையும் ரட்சிப்பார், இந்திரியங்களையும் ரட்சிப்பார், நம்முடைய பக்தி ஞான வைராக்கியத்தையும் ரட்சிப்பார். இதெல்லாம் தானே போயிடும்னு ஒரு பயம் இருக்கு, இதெல்லாம் தானே மனசை உடுக்கிறது. பத்மநாபர் கைவிட மாட்டார், அத்தனை சிரேஷ்டம், எல்லாம் சரணாகதி பண்ணிட்டா, பகவான் ஒப்படைச்சு அவள் ஆத்துக்கு போயிட்டா. சரி, பத்மநாபர் ஒப்படைச்சிட்டோம், அவர் பார்த்துப்பார், அந்த நம்பிக்கை வேணும். பத்மநாபர் சொல்லியாச்சு, அவர் பார்த்துப்பார், அந்த பூரண திருட விசுவாசம் நிஜமாவது அத்தியாச அதுதான் வேணும். அதை சொல்லியாச்சு அவர் பார்த்துப்பார், இந்த கேர்லெஸ்ஸாக இருக்கான்ற பொறுப்பே இல்லாமல் இருக்கும். பத்மநாபரோட சொல்லிட்டு பொறுப்பை விட்டுடுவோம், அவர் பொறுப்பாக பார்த்துப்பார், அவருக்கு நல்ல பொறுப்பு இருக்குது, நமக்கு தான் பொறுப்பே கிடையாது. தைரியமாக ஒப்படைச்சிடும், அனன்யா சிந்தை அந்தோமா ஏஜனா பரியுபாசத்தை தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோக க்ஷேமம் வகாம்யகம். அந்த போதிமார்கள் ஒரு பக்தி பண்ணிட்டா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பக்தி பண்ணுறா பாருங்க. பத்மநாபர் விஷயத்தில் திவாகரமணி பண்ண பக்தி ஒரு விதம், ஆச்சரியமா ஆளவந்தார் பண்ண பக்தி ஒரு விதம், பில்வமங்கல மகரிஷி பக்தி பண்ணது ஒரு விதம், சப்தரிஷிகள் பண்ற பக்தி ஒரு விதம், தேவர்கள் பண்ற பக்தி ஒரு விதம், சிவபெருமான் பண்ற பக்தி ஒரு விதம், பிரம்மதேவர் பண்ற பக்தி ஒரு விதம், பூதேவி பண்ற பக்தி ஒரு விதம், ஸ்ரீதேவி பண்ற பக்தி ஒரு விதம், பிருகு மார்கண்டேய மகரிஷி பண்ற பக்தி ஒரு விதம், திருவிதாங்கூர் ராஜசமஸ்தானம் பண்ற பக்தி ஒரு விதம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பக்தி. அத்தியாச்சரியம் எவ்வளோ சரணாகதி பண்ணிட்டா பகவான் அவளுக்கு வக்கீலாக போய் நின்றுட்டா, வக்காலத்து வாங்குறதுனா இல்லையா, இவன் பத்மநாபனுக்கு வக்கீல் தேடிட்டுருக்கான்றது இல்லையா, யார் பாக்கியமானோ தெரியல, பத்மநாபனுக்காக ஆஜராகணும் அப்படின்னா பத்மநாப சுவாமி க்ஷேத்திரம் திருவிதாங்கூர் ராஜசமஸ்தானத்துக்காக ஆஜரானாகும். திருவிதாங்கூர் ராஜசமஸ்தானம் வேற இல்லை, பத்மநாபன் வேற இல்லை. விஸ்வாது குலதனம்னு சொல்லுவோம் ரங்கநாதன், அதே மாதிரி திருவிதாங்கூர் குலதனம் ஸ்ரீ பத்மநாபன். அமிக்கஸ்தூரி என்ன வேணால் உளறி கொட்டட்டும், கவர்மெண்ட் என்ன வேணால் பைத்திய மாதிரி பேத்தட்டும், ஜட்ஜ்மெண்ட் என்ன வேணால் சொல்லட்டும், ராஜவம்சத்துக்கும் பத்மநாபனுக்கும் உள்ள சம்பந்தத்தை எத்தனை ஜென்மம் ஆனாலும் யாரும் மாற்ற முடியாது. அவளுக்கு தான் முழு ரைட்ஸ் உண்டு. இந்த மாதிரி 1000 தடவை அவள் பார்த்துட்டா, எட்டரை யோக காலத்தில் வந்து நிறைய பார்த்தாச்சு. பத்மநாபர் உங்களுக்கு இல்லைன்னு பல பேர் சண்டை போட்டாச்சு, இத்தனை அவளை தாண்டி எனக்கும் அவளுக்கும் சம்பந்தம் உண்டு நிரூபணம் வந்து அவா இல்லை பத்மநாபன் நிரூபணம் பண்ண நன்னா ஞாபகம். எனக்கும் திருவிதாங்கூர் ராஜவம்சத்துக்கும் சம்பந்தம், யாரா பசங்களை நீங்க சொல்லு போடா போக்கத்த பசங்களான்னு அத்தனை பேரையும் தள்ளிட்டு இன்னி வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் காலம் பார்த்தாச்சு, முகமதிய கால வம்சம் பார்த்தாச்சு, ராஜவம்சத்துலேருந்து ஜனநாயக ஆட்சி வந்தது அப்பொழுதும் பகவான் சப்போர்ட் நின்னான் எல்லா சமயத்திலையும். இன்னி வரைக்கும் ராஜவம்சத்துக்கு என்னடா பலம்னா பத்மநாபன் தான் பலம். அவளுடைய பலமும் அவன் தான், பலவீனமும் அவன் தான். அவனுக்காக தான் அவளை இது பண்ணுறான், அவனுக்காக தானே இவளை வளைஞ்சு கொடுத்துட்டு இருக்கா. இல்லாட்டி இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை என்னத்துக்கு இருக்கணும், விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் ஃபாரின் போய் செட்டில் ஆக தெரியாதா, ஒன்றும் இல்லாதவாள்லாம் இதை விட்டுட்டு எங்கெங்கெல்லாம் போய் செட்டில் ஆகிட்டு, நான் இந்த ஊரில் நல்லா இருக்கேன், அமெரிக்கா விட்டு இனிமேல் வரமாட்டேன், சிங்கப்பூரை விட்டு வரமாட்டேன்னு சொன்னவாளுக்கு இது என்ன, இந்த ஒரு கோவில் தானே அவளை பிரச்சனை பண்ணுவோம், வேண்டா போ, எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, விட்டு விட்டு எல்லாத்தையும் விட்டு தலைச்சுட்டு எல்லாத்தையும் விட்டு முடிச்சுட்டு நேரம் போய் ஏதாவது ஒரு ஊரில் சௌக்கியமாக கோடீஸ்னா வாழ வாழலாம் முடியாதா, ஏண்டா போக முடியலன்னா அம்மா விடலை, பத்மநாபன் இறுக்கி பிடிச்சிருக்கான், போகாதே நீ போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு அவங்களை பிடிச்சிட்டு இருக்கானோ இன்னைக்கும் ராஜவம்சம் ஜீவிச்சுட்டு இருக்கு. அவன் பிடிச்சி வச்சுட்டு இருக்கான் அவள், இந்த சமயத்தில் குழந்தைகள் கைவிட்டு வந்தா கூட அம்மா சும்மா இரும் பிடிப்பா இல்லையா, அந்த மாதிரி எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி இன்னைக்கு ராஜவம்சம் ஜீவிச்சுட்டு இருக்குன்னா பத்மநாபன்ற ஒரு பலம் அவளுக்கு அதுதான். அதனால இவ என்ன வேணா சொல்லட்டும், எப்படி வேணா கிரிட்டிசைஸ் பண்ணட்டும், வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ என்ன வேணா சொல்லட்டும், நம்மளா 1.5 லட்சம் கோடியே கொண்டு கொடுத்தோம், நம்ம அட்லீஸ்ட் 1 கிராம் தங்க காங்கினாலும் கொடுத்துருப்போமா, 1 கிராம் தங்கம் கொடுத்துருப்போமா, ஒரு கிலோ வெள்ளி கொடுத்துருப்போமா, நம்ம மாட்டு குழந்தைக்கு 50 பவுன்னாக்க என்னமோலாம் போட்டிருக்கோம். பத்மநாபருக்கு 1 பவுன்ல ஒன்றாம் பண்ணியிருப்போமா. இன்னைக்கு என்னமோ 1000 கம்யூனிஸ்ட் முதற்கொண்டு எல்லாம் பேசுகிறான், என்னெல்லாமோ பேசுறான். அவன் பார்க்கணும் 100 ரூபா எடுத்துருப்போம், உண்டியில் போட்டிருப்பான். யார் நடத்தின பத்மநாபர்கள், இத்தனை பேர் வேலை பண்ணுறா, இத்தனை பேர் சம்பளம் நம்மளாக கொடுத்துட்டுருப்போம். எல்லாம் நடத்திட்டு இருக்கான் பகவான், அவ்வளவு அழகா நடத்திட்டு இருக்கான். இவ்வளவு யூனியன், அவ்வளவு ஸ்ட்ரைக்கு, 1000 குழப்படி பண்ணிட்டு இருக்கான். இத்தனையும் தாண்டி கோவில் வழி யார் நடத்துறான், பகவான் நடத்திட்டு இருக்கான். அதனால பத்மநாபன் சத்தியம், அவனுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணவர்கள் தோத்து போக மாட்டார்கள். இவ்வளவு அழகா சரணாகதி பண்ணிட்டா போத்திகளுக்கு எல்லாம் வக்கீல பத்மநாபனே ஆஜராயிட்டார். எங்க ராமானுஜம் கோர்ட்ல எதிர்வக்கீல் யாருன்னா ராமானுஜன். பத்மநாபருக்கு வக்கீல்கள் நிறைய உண்டு. பத்மநாபன் ஐயங்கார்கள் எப்பொழுதுமே இப்படிதான். அன்னைக்கு ராமானுஜ ஐயங்கார், இன்னைக்கு சுந்தரராஜ ஐயங்கார், அடுத்து எந்த ஐயங்காரோ தெரியல. அதனால ஆதி காலத்திலிருந்து ஐயங்கார்களுக்கும் பத்மநாபருக்கும் ஒரு விசேஷ ஒரு நீயா நானா உண்டு. அது இந்த காலம் சுந்தரராஜ ஐயங்கார் மாட்டின்றார், அவர் கிளம்பி விட்டார் சமத்தான். அப்படிதான் பண்ணுவார் பத்மநாபர், ரொம்ப சமத்து. ஆச்சரியம், ராத்திரி சொப்பனத்துல பகவான் காட்சி கொடுத்துட்டான் சுவாமி ராமானுஜருக்கு. ராமானுஜா நான் சொல்றேன் கேளு, சொல்லுங்க பிரபு. ராமானுஜ சந்தோஷம், பிரபு பிரத்யட்சமா காட்சி கொடுத்துட்டேப்பா, வாஸ்தவம் நான் அவளை காட்சி கொடுத்துருக்கேன், சௌலபியமா இருக்கேன் இல்லையா, அப்படி எனக்கு ஒரு சகாயம் பண்ணுன்னுட்டா. ராமானுஜ உமக்கு என்ன நான் சகாயம் பண்ணணும்னு சந்தேகமா கேட்டார். உடனே பகவான் சொன்னா, இந்த போர்த்திகள் பூஜை பண்ற மெத்தடிலேயே பண்ணிட்டு போட்டோம், இந்த கன்னி மாங்க அப்படிலாம் சாப்பிட்டு நான் பழகி போயிட்டேன். நீ பாரு வைஷ்ணவ சித்தாந்தபடி கல்யாணம் பண்றேன்னு சொல்லி இந்த அரவண பாயசம்லாம் நிறுத்திடுவாய், நமக்கு இந்த நெய் பாயசம் அரவண பாயசம் அதெல்லாம் நல்லா பழகி போயிடுது. நீ பாருக்கு ஸ்ரீரங்கம் மாதிரி திருப்பதி மாதிரி எதாவது கொழுந்து வச்சா நமக்கு ஒத்து வராது, நமக்கு இந்த ஓலன் காலன் இப்படியே வாழ்ந்து பழகிட்டேன் நான். நீ பாடுக்கு நீ தமிழ்நாட்டு சமையல்லாம் கொண்டு வந்துட்டேன்னா கஷ்டம். நான் பாருக்கு இப்படி பால் பாயசம் இப்படி வாழ்ந்துட்டு போயிட்டேன். தமிழ்நாட்டில் பெருசாக பால் பாயசம்லாம் கிடையாது, அங்கே பாயசம் மெத்தடே வேறையாச்சு. அந்தந்த சுவாமிக்கு இதெல்லாம் தான் ஆகாரம், பழகி போயிடுச்சு. பாண்டவங்களை கொண்டு போய் பால் பாயசம் கூட தூத்துன்னு துப்பிடுவார், நல்லாவே இல்லைன்னு அவர் ரேஞ்சே வேற. அவர் ரோட்டி சப்ஜி அப்படி நார்த் இந்தியன் பெருமாள், அவர் அப்படியே வாழ்ந்து பழகி போயிட்டார். உடுப்பி கிருஷ்ணன் மாதுவா சமைச்சா தான் சாப்பிடுவார், யார் சமைச்சாலும் சாப்பிட மாட்டார். அந்த கைப்பக்குவம் அவருக்கு பழகி போயிடுச்சு. மாதுவ சமையல் தான் உடுப்பி கிருஷ்ணனுக்கு ஒத்து வரும். ஸ்ரீநாத்ஜிக்கு அந்த சுத்தாத்வைதம் அவளுடைய மெத்தடு தான் ஒத்து வரும். பத்ரிநாரன் அந்த குழு தான் அவர் அவரை கொண்டு போய் திருவனந்தபுரத்தை உட்காந்து ஐயா ரசத்து வெளியே அவர் கிளம்பி போயிடுவார். ஏன் ஊர் குழு குழு இருக்கு, நான் அங்கே போறேன்னு கிளம்பி போயிடுவேன். பத்மநாபர் கொண்டு போய் பத்ரியில விட்டோம்னா சே நம்ம ஊர் மாதிரி எப்படி ஜெய 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 நல்லா இருக்கு, கதைக்கிறதுக்காக நல்லா வெயில் வேர்க்க விறுவிறுக்க, அது நடுவில் அந்த ஜனங்கள்லாம் வேர்க்க வெளியே 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 பத்மநாபா ரட்சிக்கணும்னு அது இவா வேர்ற வாசனையே சுகமாக இருக்குன்றார் பத்மநாபன். அம்மா தன் குழந்தையுடைய வாசனையை ரசிப்பான். இந்த பிறந்த குழந்தைலாம் அது மேலே முகந்தம்னாலும் இந்த பால் வாசனை வரும், அது அம்மாவோட தாய்ப்பால் பிடிக்கிற வரைக்கும் அது உடம்புடைய வேர்வை கூட பால் வாசனை தான் அடிக்கும். அதுக்கப்புறம் ஜான்சன் தேதி பவுடர்லாம் போட்டு எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சுவாபாவமாக இருக்க ஸ்மெல்லாம் அது அம்மா ரசிப்பா, அம்மா ரொம்ப ரசிப்பா இல்லையா. அதுபோல பகவானுடைய எல்லாத்தையுமே ரசிக்கிற ஒரு கருணா சாகர். அதனால பத்மநாபர் சொன்னார், இந்த போத்தி முறையை மாத்திட்டா அதே ராமானுஜா இப்படியே இருக்கட்டும் பரவாயில்ல. அப்போ உடனே ராமானுஜர் சொன்னார், இப்போ இங்க இருக்கிறவெல்லாம் மோசம் போக வேண்டாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் அவ்வளவு காலகாலத்துல அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். அப்படியே மோசம் போகலனா கூட நாங்கள் திருவனந்தபுரத்தை அவளை பத்திரமா வச்சுக்கிறேன், இங்கேயே அவளை கண்ணுக்குள்ள வச்சு வச்சு நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதுன்னு விட்டேன். ராமானுஜர் பல விதமாக சொன்னார், அதெல்லாம் நடக்கவே நடக்காது, என்னுடைய பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இங்கே மாற்று ராமானுஜர் வாய்ஸ் ரொம்ப பெருசாக இருந்த காலம், ராமானுஜர் சொன்னால் எங்கே சொன்னாலும் கேட்பான், அந்த மாதிரி ஒரு ஸ்திதி எல்லா கோவில்கள்லையும் புனருத்தாரணம் பண்ணிட்டு இருந்த காலம் ராமானுஜர் காலம். நிஜமாகவே பொற்காலம், கோவில்கள்லாம் அவ்வளோ அழகாக புனருத்தாரணம் பண்ணி அவ்வளோ அழகாக நிறைய மராமத்து வேலைகள்லாம் பண்ணி ரெனவேஷன் பண்ணதுன்னா ராமானுஜர் தான், நிறைய ரெனவேஷன் கோவில்கள்லாம். அப்போ அதனால் அவர் சொன்னால் நடக்கும், யாரும் எதிர்த்து பேச மாட்டோம், அதனால இவா போத்திகள் கூட பேச பயந்துட்டான். அப்போ பத்மநாபர் பல விதமாக சொன்னார், ராமானுஜன் ரெண்டு பேரும் நல்ல வாக்குவாதம், கடைசியில் ராமானுஜன் ஜெயிச்சுட்டார் வாக்குவாதம், நான் நினச்சபடி தான் பண்ணுவேன்னுட்டார். பத்மநாபர் பார்த்தா, நீ தான் சொன்னால் கேட்குற ஆள் கிடையாது, வம்பே வேண்டாம், இங்கே இருந்த ஊரில் இருந்தால் தானே பண்ணுவான்னு சொல்லி ராத்திரியோட ராத்திரியாக கட்டில் கொண்டு போய் தூக்கி கொண்டு திருக்குறங்குடியில் போட்டுட்டார். எனக்கு இன்றைக்கி பத்மநாபர் கைகிட்ட போனால் ஒரு பயம் உண்டு, நான் எனக்கு அப்பா சொன்னால் மன்னிச்சுடு, ராத்திரியோட ராத்திரி அப்படி தூக்கி அந்த பக்கம் இங்கே போட்டுறாது அப்படின்னு நான் கை எடுக்கவே வச்சுருக்கார். அட்டகாசம் பண்ணால் அப்படியே தூக்கி அப்படி ஒரு திருப்பி திருப்பி கை ஒரு திருப்பி திருப்பி நான் போதுமே 18 அப்படி ஐன்னு நீட்டிவாக போதுமே. சுவாமி ராமானுஜர் பார்த்தார், பொழுது விடிஞ்சது, முடிச்சு பார்க்குறார், பகவான் சொப்பனத்தை வரைஞ்சுட்டான். பார்த்தா ஒரு பெரிய வட்டப்பாறை தனியாக அவர் கட்டில் படுத்துட்டுருக்காரு. தெரிஞ்சு போயிடுறது பத்மநாபன் லீலை. ஊரை விட்டு கடத்துறதுல மகா கெட்டிக்கார். அதான் முதல் தடவை வந்து பத்மநாபனுக்கு உபன்யாசம் பண்ணும் போது ஒவ்வொரு நாளும் அப்பா ராமானுஜம் மாதிரி இங்கே கொண்டு போடுறாத அப்படி சொல்லி சொல்லி ஒவ்வொரு தடவையும் உள்ள வருவோம். ஆச்சரியம் பத்மநாபன். ராமானுஜம் தெரிஞ்சு போயிடுது பத்மநாபன் நம்மளை கொண்டு போய் திருக்குறுமிலில் கொண்டு வந்து விட்டுட்டா அப்படின்னு. அப்பா ராமானுஜர் பார்த்தாரு, சரி பத்மநாபனுக்கு பிடிக்கலன்னா அந்த முறை அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எந்த ஐயங்காரும் ட்ரை பண்ணவே இல்லை முறை மாற்றுறதுக்கு. ஏன்னா சுவாமி ராமானுஜர் ஸ்வயம் ஆதிசேஷ அவதாரம், அவராலேயே சாதிக்க முடியாது, வேற யார் சாதிச்சுட முடியும். அப்படியே மாத்தி ராமானுஜர் பார்த்தாரு, சரி பத்மநாபா மன்னிச்சுடுப்பா உன்னை ஆசைப்படியபடியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளவு சிரேஷ்டம் ஸ்ரீ பத்மநாபன். இவரிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னா அவர்களுக்காக வேண்டாதவர்களை ஊரை விட்டு கூட தள்ளி வச்சிருவார், ஊரை விட்டு தேசத்தை விட்டே தூக்கி மாற்றி வச்சிருவார். அவ்வளவு சிரேஷ்டம். தன் பக்த ஜனங்களை கை கழுவ விடாதவர், கை நழுவவே விடமாட்டார். நீ என்னுடைய பக்தன். எத்தனையோ பேர் நான் இந்த சமயத்தில் இந்த ராஜாவோட தான் ஆச்சரியமா ஸ்ரீவேலியெல்லாம் போகும்போது நிறைய பெரியவாள்லாம் பேசிப்பேன். இந்த ராஜாவோட முன்னாடி போறவாள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதையை சொல்லுவாள். நிறைய பேர் சொல்லுவாள், பத்மநாபர் கோயில் சாப்பாடு சாப்பிட்டு இன்னைக்கு வளர்ந்தேன், நீ பெரிய போஸ்ட்ல இருக்கு, இன்னைக்கு எவ்வளவு பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்க வாழலாம். பத்மநாபனி கை கூப்பிடா, அன்னைக்கு பத்மநாபர் சோறு போட்டார், எங்க அப்பாவால சோறு போட முடியல, அம்மாவால சோறு போட முடியல, குடும்பத்துல கஷ்டம், அன்னைக்கு மத்தியானம் பத்மநாபர் போட்ட சாப்பாடை சாப்பிட்டு இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். பத்மநாபருக்கு தான் எனக்கு அப்பா அம்மா சொல்ல கேட்டிருக்கேன். நான் எதுனே பேர் சொல்வா, நான்லாம் அனாதியா இருந்தேன், எதுவும் மாமாத்துல எல்லாம் வளர்ந்துட்டு இருந்தேன், பத்மநாபர் சாப்பாடு போட்டா இன்னைக்கு இந்த ஸ்தித்தியில இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் எத்தனையோ பேர் பார்ப்பேன், நிறைய பேர் சொல்லுவேன், அன்னைக்கெல்லாம் நான் பட்ட கஷ்டத்துல எல்லாம் மீண்டு வந்தேன்னா பத்மநாபனை தவிர எனக்கு ஒரு பலம் கிடையாதுன்னு நிறைய பேர். அதனால பிரத்யக்ஷ தெய்வம் பத்மநாபன். அது புராணங்கள்லாம் சொல்லும் பொழுது கலியுகத்துல ரொம்ப விசேஷமான ஸ்தலம் எது அப்படின்னா திருவனந்தபுரம் அப்படின்னு காண கிடைக்கும். புஷ்கரம், நைமிஷாரண்யம், அப்படி ஒவ்வொரு இடமா துவாபரம் துவாரகாலாம் சொல்லிட்டு கலியுகத்துக்கு ரொம்ப சிரேஷ்டமான ஒரு ஸ்தலம் எதுன்னா சியானந்தூரபுரம் திருவனந்தபுரம்னு சொல்வார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் திருவனந்தபுரம். இந்த பகவானை நம்பினவர்கள் வீண் போகிறது கிடையாது. சத்தியமா கிருபா சாகரம் சந்தேகமே வேண்டாம். அவ்வளவு பெரியவர் இந்த ஸ்ரீ பத்மநாப பிரபு. அவன் 12,000 சால கிராமத்தினுடைய மூர்த்தி, இழுப்பமர மூர்த்தி தான். ஒரு ஸ்திதியில கடுசக்கர யோக மூர்த்தியா மாறினார். ரெண்டு விதமா சொல்றது உண்டு. பழைய மரம் மூர்த்தியிலேயே 12,000 சால கிராமத்தை வச்சுட்டு மேல கடுசக்கர யோகம் பேஸ்ட், அது ஒரு விதமான ஒரு பேஸ்ட், அது அப்படி வந்த மூர்த்தி அப்படின்னு உண்டு. முழுக்கவே கடுசக்கர யோகத்தினாலே ஆன மூர்த்தி 12,000 சால கிராமம். ஆத்துல ஒரு சால கிராமத்தை வச்சு பூஜை பண்ணாலே அவ்வளவு வசதி, வம்ச வம்சத்தை காப்பாற்றும். ஆத்திர தெளிவா பண்ற சால கிராம பூஜை வம்சத்தையே ரட்சிக்கும்னா 12,000 சால கிராமம் எங்க கண்டகி நதியிலேருந்து நேபாள ராஜா கொடுத்து விட்டு அது 24,000 சால கிராமம் வந்தது. 12,000 எடுத்து கடைசி கழகம் பண்ணி மீதி 12,000 பத்மதீர்த்தத்துல இருக்கு. பத்மதீர்த்த ஜலம் அப்படி வாயில பத்துதுன்னா கோட்டி ஜென்ம சுகிருத்தம். நம்ம எல்லாம் சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கோம் சிப்ஸ் வாங்குறதுக்கும் மற்றதுக்கும், பத்மதீர்த்த வரைக்கும் ஜலம் புரோக்ஷனம் கூட பண்றது இல்லை. டெய்லியே சால கிராம பூஜை பண்ணி அந்த துளசி தலத்தை சாப்பிட்டு ஒரு சொட்டு தீர்த்தம் சாப்பிட்டா அத்தனை விதமான பாபங்கள் நாசமாகும்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப 12,000 சால கிராமம் மூழ்கி கிடக்கிற பத்மதீர்த்தம் எத்தனை வசதி, 12,000 சால கிராமம் இருக்கிற பத்மநாபர் எவ்வளவு வசதி பாருங்க. ரெண்டும் ஈக்குவலாம், பத்மநாபரும் பத்மதீர்த்தம். இது வேற அது ஜல நாராயணம், இது கடு சக்கர யோக நாராயணம். ரெண்டுக்கும் அத்தனை ஒரு ஆச்சரியமான பலம் உண்டு. 12,000 சால கிராம மூர்த்தியுடைய ஸ்வரூபம் பத்மநாபன். அதனால என்ன கேட்டாலும் கிடைக்குமா, அவ்வளவு வசத்தி இந்த பத்மநாபன். பத்மநாபர் நரசிம்மர் ராமர் எல்லாருக்கும் பலம். அது இந்த கொல்லம் வருஷம் சொல்றேன் பாருங்க, இந்த கொல்லத்தோட முதல் வருஷத்தின் பொழுதுதான் ஸ்ரீகிருஷ்ண சுவாமி அம்பா திருவம்பாடியில பிரதிஷ்டை பண்ண அந்த கிருஷ்ணமூர்த்தியை கொடுத்ததே கிருஷ்ணனுடைய வம்சத்துல வந்த ஒரு ராஜா கொடுத்து அங்கேருந்தே துவாரகையிலேருந்தே வந்து பிரதிஷ்ட பண்ண ஒரு சுவாமி. எப்படி பத்மநாபர் அதே மாதிரி திருவம்பாடி கிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய வம்சத்திலேயே வந்த ஒரு ராஜா கொண்டு வந்து கொடுத்து பிரதிஷ்ட பண்ண ஒரு மூர்த்தி. அதனால அவ்வளவு சாமித்யம் கிருஷ்ண சுவாமியுடைய கோவில்ல அவ்வளவு நல்ல சாநித்தியம் இருக்காங்க. போனாலே ஒரு குதூகலம், ஒரு விளையாட்டு தினம் வந்துடும். ஏன்னா விளையாட்டு தீராத விளையாட்டு பிள்ளை. நரசிம்ம இடத்துல போனாலே அவ்வளவு பெருசா அப்படி பாடு கர்ஜனம் பண்ணிட்டே இருக்காரு. அப்படின்னா அத்தனை மூர்த்திக்கும் அத்தனை பலம் உண்டு, ஒவ்வொரு மூர்த்திக்கும் அத்தனை பலம் உண்டு, அவ்வளவு பெரிய வைபவம் உண்டு. அதனால ஸ்ரீ பத்மநாப சுவாமியிடத்திலே சரணாகதி பண்ணால் வீண் போக மாட்டும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, பத்மநாபர் அத்தனை சிரேஷ்டமான ஒரு சுவாமி, அவ்வளவு வசத்தியான ஒரு சுவாமி. எத்தனையோ தடவை கோவில் தீ பிடிச்சிருக்கு, தீ பிடிச்ச சமயத்துல சுவாமியோட மூர்த்திக்கு ஒண்ணுமே ஆனதில்லை. அப்படி ஒரு ஸ்தலம் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியுடைய க்ஷேத்திரம். அத்தனை வசத்தி, அத்தனை அத்தம். அதுவும் இந்த லட்சதீப மகோத்சவம் தான், எந்த கோவிலுமே கிடையாது. 6 வருஷத்துக்கு கூட கோலாகலம் நடக்கிறது, ஆனா கார்த்தவீரியாசன் காலத்துல நடந்தது அப்படின்னு மகாபாரதத்துல எல்லாம் காண கிடக்கிறது. அதுக்கப்புறமா நடக்கிறது அப்படின்னா பத்மநாபர் கோவில்ல தான். லட்ச தீபமும் நிஜமாவே வைகுண்டம் போலே ஒரு காட்சியை கொடுக்கறது அப்படின்னு அவ்வளவு அழகா பெரியவாள்லாம் தீர்மானம் பண்ணி சொல்றார்கள். இந்த சுவாமியிடத்துல சரணாகதி பண்ணிட்டோம்னா அத்தனை சிரேஷ்டம். இவர் மூடன், பணக்காரன், படித்தவன், படிக்காதவன் அப்படின்லாம் பார்க்கறதில்ல. அழகா ரெண்டு சகோதரர்கள் இருந்தா, அவளுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. டெய்லி அபிஷேகத்துக்கு வரணும், பத்மநாபரை தொழணும், அவ்வளவுதான் அவளுக்கு தெரியும். வேற ஒண்ணுமே தெரியாது. பத்மநாபன் ரக்ஷகன், பெரிய படிப்பு கிடையாது, வேற ஒன்றும் தெரியாது. சாதாரண பாமர ஜனம், அண்ணன் தம்பி, ஐயப்பிள்ள ஆசான், ஐயம்பிள்ள ஆசான். ஒவ்வொரு நாளும் வருவா, பத்மநாபரோட அபிஷேகத்தை தொழுவான். சாதாரணமா உற்சவமூர்த்திக்கு அபிஷேகம் உள்ள வச்சுதான் எல்லா இடங்கள்லையுமே பண்ணுவான். அப்படியே வெளியில வந்தா கூட ஹைட்டா ஒரு டேபிள் போட்டு அது மேல வச்சுதான் அபிஷேகம் பண்ணுவான். பத்மநாபர் தான் ஒற்றக்கல் மண்டபத்தில் பண்ற, வேண்டானா என் பக்தர்கள் நிற்கிற இடத்துல பண்ணிக்கிறது தான் சுகம். அதனாலதான் அங்கே செய்ய கூடாதுன்னு சொன்ன. அதாவது உள்ள கர்ப்ப கிரகத்துல என்ன சாநித்தியம் உண்டோ அதே சாநித்தியம் எந்த ஒற்றக்கல் மண்டபத்தில் நம்ம நிற்கிறோமோ உண்டு. நன்னா ஞாபகம்ங்க, ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி. இப்போ கோவில் உள்ள கர்ப்பகிரகத்தில் போய் நின்னா என்ன உண்டோ அதே பலம் ஒற்றக்கல் மண்டபத்தில் க்ஷண நேரம் நின்னா கூட உண்டு. அதனாலதான் அங்க சேவிக்க வேண்டாம் அப்படின்னா, அங்க ஏதாவது விழுந்தா கூட பத்மநாபர்கள் சொத்து, பாக்கிலே மொபைல் விழுந்தா கூட அதனால மொபைல் தான் வாங்கி வச்சுருந்தது. அப்ப நீங்க கஷ்டப்படுவீங்கதான், எது விழுந்தாலும் அவருக்கு, நம்ம விழுந்தாலும் அவருக்குதான், ஆனா விழ விடமாட்டேங்கிறா. ஏன்னா ராகு வம்சத்தா இருக்குன்னு அந்த பாக்கியம் அவளுக்கு மட்டும்தான், அந்த இடத்துல அப்படி ஒரு பாக்கியம். அப்ப ஏதாவது ஜென்மால திருவிதாங்கூர் ராக சமஸ்தானத்துல பிறக்கணும், அதுவும் ராஜாவா பிறக்கணும். அப்பதானே பத்மநாபர் நமக்காக வந்து காத்துட்டு இருப்பார். உற்சவத்துக்கு ராஜா எப்படா வரா, பத்மநாபர் நரசிம்மர் வந்துட்டான்னு கன்ஃபார்ம் ஆன பிறகுதானே வர. எல்லா இடங்கள்லயும் எல்லாரும் வந்த பிறகு சுவாமி வருவார். இங்க சுவாமி வந்து காத்துட்டு இருக்காருன்னா வாத்சல்ய மூர்த்தி, தான் வந்து நின்னதுக்கு அப்புறமா அவ வந்தா போதும் அப்படின்றாருன்னா அத்தனை ஒரு வாத்சல்யம் ஸ்ரீ பத்மநாப சுவாமிக்கு. அப்ப ராஜா மேல என்ன பிரீத்தி இருக்கோ அதே பிரீத்தி தான் சாதாரண ஜனங்களிடத்துலையும். ராஜா கிட்ட ஒரு ஸ்பெஷல் பிரீத்தி, மத்தவா கிட்ட அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எத்தனையோ பேர் பத்மநாபர் கைகூப்பின்னு தான் வர, அவ்வளவுதான். எத்தனை பேர் இந்த கோவில துளசி ஆயிருது கைங்கரியெல்லாம் பண்றா. ராஜாவுக்கு என்ன கிருப பண்றாரோ அதே கிருபை தான் இவ்வாளுக்கும். பகவானுடைய கிருப்பையில தாரதமியமே கிடையாது, பாரபட்சமே கிடையாது. போலீஸ்கார வரைக்கும் கிருப பண்றாருன்னு டீ சாப்பாடுலாம் டிஃபன் எல்லாம் கொடுத்து அவ்வளவு கிருப பண்றாரு, ஆச்சரியமா இருக்கு. அதுதானே பகவானுடைய கிருபை. அந்த ஐயப்பிள்ள ஆசான், ஐயம்பிள்ள ஆசான் டெய்லி பத்மநாபர் கோவிலுக்கு வருவா அபிஷேகம் பார்க்கறது. வெயிலோ மழையோ நம்ம எல்லாம் 10 நாள் மழை பெய்யறா வேண்டாம், அவள் அப்புறம் பாத்துக்கலாம். அப்படி சரீரத்தை அப்படி ஜாக்கிரதையா வச்சுக்கணும். அவளுக்கு டெய்லி பத்மநாபரை பார்த்தாலும் சரீரம் ஜாக்கிரதையா இருக்கணும் அபிப்பிராயம். உண்மைதான், நம்ம மழையிலையும் வெயிலையும் காஞ்சிடப்படாது, சரீரம் நன்னா இருக்கணும். வெளில போனா மழை நினைச்சா தும்மல் வரும், இருமல் வந்துடும். பரவாயில்ல, பத்மநாபன் மனசு அங்க இருந்தா போதும். வச்சனம் எல்லாம் நன்னா பேசுவோம். அந்த மாதிரி டிவி கிட்ட மனசு இருந்தா போதும், எதுக்கு டிவி வாங்கணும், எதுக்கு ஆன் பண்ணணும், பக்கத்தில் எப்படி கேட்டுட்டு என்ன கட்டா நடந்துன்னு சொல்லுமோன்னு கேட்டா போதும். சத்தங்கள் மட்டும் சொல்லுவா, நீங்க சொல்றதுல இருக்கு எல்லா கதையும் தெரியும், டெய்லி யாராவது வந்து சொல்றா அப்படின்னு. அப்ப நான் கேட்பேன், அதே மாதிரி டிவி எதுக்கு வச்சுக்கிற பக்கத்தில் என்ன சீரியல்னு கேட்டு முடிச்சா போதுமே. ஆனா அதை மட்டும் பைசா கொடுத்து மாசம் 300 ரூபாய் கரெக்டா பார்த்து வாசல்ல யாரு இருந்தாலும் மதிக்க மாட்டேன். கேபிள் டிவி காரன் வந்தா எல்லா வேலையும் இருப்பா போயிடாதப்பா. யமதர்மராஜா இருந்தால் கூட அப்புறம் ஆண்டும் கேபிள் டிவிக்கு ஆனால் உடனே இருப்பான்னு போயிட்டானா கஷ்டம் ஆண்டும் ஜென்மாவே சாபல்யம் ஆகாது. பத்மநாபர் இவ்வளோ வசத்தி அவன் ரெண்டு பேருக்கும் டெய்லி போகணும், அபிஷேகத்தை பார்க்கணும். அது இதில் நான் பார்த்துருக்கேன், ஆச்சரியமாக இருக்கும். இப்படிதான் வந்து நிற்பாள் அந்த சுந்தரராஜயங்கர் இந்த கேஸெல்லாம் போட்டார். பத்மநாபர் ஆறாட்டு அன்றைக்கி ராத்திரி ஒரு சீவேலி உண்டு, கையில் ஒரு மணி 12 மணிக்கு ரெண்டு சீவேலி முடிச்சு ஒரு ஆரத்தி உண்டு. இப்படியே வந்து நிற்பார், இப்படியே வந்து நிற்பார். நான் நினச்சேன் என்ன தைரியத்தில் வராது, கேஸை போட்டு ஊரில் இருக்க அத்தான பேர் இத்தனை திருத்திட்டுறா, அவனால் வந்து நிற்கிறானா? பத்மநாப தைரியம், இவ்வளோ கேஸ் இவ்வளோ கூத்து நடக்கும், ஆனால் ராஜாலாம் உத்தராயணத்துறான் மகாராஜாலாம் டெய்லி வந்து சேவிச்சுட்டு பார்க்க, என்னடா தெரியும்னா பத்மநாபன் தெரியும். ஒரு காலில் ஒரு கட்டை வேற போட்டு வந்து இப்படி வளைஞ்சுட்டே இருந்தார். நான் பார்த்து பார்த்து இப்படி வளைஞ்சுட்டே இப்படி வந்து நிற்பார், என்னடா தெரியும்னா பத்மநாபன் தெரியும். வேற என்ன பலம் அவளுக்கெல்லாம்? அப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டவருக்கும் பத்மநாபன் தான் பலம், கேஸை மாட்டிட்டு இருக்கவாளுக்கும் பத்மநாபன் தான் பலம், கேஸ் நடத்துகிறவாளுக்கும் பத்மநாபன் தான் பலம். சரியான பலம் எல்லாத்துக்கும் சமத்துவம் இருக்க சுவாமி என்ன லீலையோ அவருக்கு தான் வெளிச்சம். அப்போ அழகா ஒவ்வொரு நாளும் வந்திருக்கா, ஒரு நாள் ரெண்டுமே சேர்ந்து தான் வருவா. ஒரு நாள் எழுந்துட்டா இந்த ஐம்பள் ஆசனம் அவர் நேரமாயிடுச்சுன்னு சொல்லி கடகடன்னு குளிச்சு விட்டு அவர் கிளம்பி போயாச்சு. கூட சகோதரனை எழுப்பணும்னு தெரியலை, எழுப்பணும்னு தெரியல, டைம் ஆயிடுச்சுன்னு போயாச்சு. போயாச்சு பத்மநாபரை பார்த்தாச்சு, இவர் சௌக்கியமாக தூங்கிட்டுருக்கார் ஒரு சகோதரன். ஐம்பள் ஆசன் அழகாக வந்துட்டா, வந்தார் பகவானை தொழுதார், அழகாக பிரதட்சணம் எல்லாம் பண்ணார். எப்படி சரி கிளம்பினா, நான் மனசை உறுத்தினே இருந்தது சார், இன்னைக்கு அவனை எழுப்பவே இல்லையே, எழுப்பியிருக்கலாமோ அப்படின்னு யோசனை வண்டே வந்தான். இப்படி போகும்போது பார்த்தா எதிர்க்க முன்னாடி ஒரு பிராமணர் போயின்னு இருக்கார், நம்ம கொடையெல்லாம் வச்சுட்டு அழகா தேஜோமயமா இப்படி போயின்னு இருந்தார். ஆச்சரியமா திடீர்னு பார்த்தா அந்த பிராமணர் நின்னார், திரும்பி பார்த்தார், பார்த்தா அழகா கையை கூப்பினார். உடனே இந்தா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு பழத்தை பிரசாதமாக கொடுத்துட்டார், வாழைப்பழத்தை. உடனே அழகா அப்படி வாங்கிட்டார். இவர் பார்த்துட்டு இருக்கும்போது திருவள்ள நதியில் அப்படி இறங்கி அப்படி நடந்து போயிட்டார், நதியிலேயே நடந்து போயிட்டார். இவங்க தூக்கி வாரி போட்டதுன்னா நதி மேலெல்லாம் நடக்கிற யாரோ பரம பாகவதர், யாரோ பெரியவர் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த பிரசாதத்தை வீணடி போய் கிடக்கணும். உடனே வாயில போட்டுண்டார், வாயில போட்டுண்டாச்சு, தோலை கீழே போட்டார். உடனே ஆடிண்டும் பாடின்னு அவர் பாட்டு வரார், எல்லாரும் ஒரு பைத்தியம் முடிச்சுருதுன்னு நினச்சுட்டார். ஆடிண்டும் பாடிண்டும் ஆத்துக்கு வர நிறைய பேர் பார்க்குற, ஆச்சரியமாக எனக்கு ஒன்றும் தெரியாது, சாதாரண பாமரன் இவன் எப்படி இதெல்லாம் பாடுறான் அப்படின்னு சில பேர் பிரமிச்சு போய் நிற்கிறான். வீட்டுக்கு வந்தாச்சு, சகோதரன் எழுப்புறான், எழுப்பிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு ஆடுறாரு. அப்புறம் அவன் சகோதரன் பார்த்தா, என்னடா ஆச்சு எழுதுறா ஆச்சு அப்படின்னா, என்னமோ தெரியல இன்னைக்கு இப்படிதான் நடந்தது, ஒருத்தர் வந்தால் வாழ்க்கை கொடுத்தாலே கழிச்சேன், அதுக்கப்புறம் இப்படி பாடிட்டே இருக்கு, என்ன பாட்டு கூட எனக்கு தெரியல அப்படின்னு அவர் பாடிட்டு இருக்கா. உடனே அவர் பார்த்தாரு கதறி எழுதா, டக்குனு அவருக்கு தூக்கி வாரி போடுறது, என்ன பழம் கொடுத்தாருன்னு சொன்னாங்க, வாழைப்பழம், தோலை எங்கே போட்டேன் அந்த இடத்துல போட்டேன், குடுகுடு ஓடி வந்தா பார்த்தா கரெக்டாக அன்றைக்கும் பார்த்து ஒரே ஒரு வாழைப்பழத்தோல் தான் அங்கே இருந்தது, ஒரு 10-15 இருந்தால் என்ன பண்ணுவோம், கடற்கடன்னு பார்த்தா அந்த வாழைப்பழத்தோல் எடுத்து பத்மநாபா அப்படின்னு சொல்லி வாயில போட்டார். சாத்தா அவர் பாட ஆரம்பிச்சுட்டார், ரெண்டு பேரும் பாடி பாடி பார்த்தா யா எல்லாரும் அசந்து போயிட்டா, அதான் ராமகதா பாட்டு மகாபாரத கதா பாட்டு. அப்போ பத்மநாப கோயிலில் வாழைப்பழம் கிடச்சதுன்னா தோழியும் சாப்பிடணும், தைரியம் இருக்கவா சாப்பிடணும். இந்த பக்தி சில இடங்களில் பெரியவா சொல்கிறா, அது அஸ்வத்தாமனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா, ஆனால் என்னோட அபிப்பிராயம் பத்மநாபரம் தான் இருக்கணும். ஏன்னா அஸ்வத்தாமன் ஏண்டாங்க இருக்கார் அப்படின்னா, அஸ்வத்தாமன் மகாபாரத யுத்தத்தில் 5 குழந்தைகள் எல்லாம் கொண்டுடுறாரு இல்லையா, அப்போ அவர் சிக்காமணி எல்லாம் அறுத்து விடுற பாகவதம் கடைசி ஆரம்பத்தில் வர்றது, மகாபாரத யுத்தம் முடியுது, மகாபாரதம் கடைசி பாகவதம் ஆரம்பத்தில் வர்றது. அப்போ அவருக்கு ரிஷி சொல்கிறார், இந்த பாவம் எல்லாம் போகணும்னா நீ திருவனந்தபுரத்தில் போய் டெய்லி பக்தர்களோட பத்மநாபன் தரிசனம் பண்ணாதான் போகும்னுட்டார். அதனால் இன்றைக்கும் பக்த ஜனங்களோட ஒரு பக்தனா அஸ்வத்தாமன் டெய்லி பத்மநாபரை தொழுதுருக்கார். அது தொழுதுனால பகவான் சொல்லிட்டான், அடுத்த கல்பத்தில் வேதவியாசரா நீ வரலாம், இல்லாட்டி வரலாம் வேதவியாசரா வரது ரைட் உண்டான்னா, இவ்வளோ பெரிய பாபியை கூட பரிசுத்தம் பண்ணி அடுத்ததில் வேதத்தை வியாசம் பண்ணக்கூடிய வேதவியாசரா பாகவத சித்தியில் கொண்டு பகவான் இருக்கிறார். விளையாட்டா பேர்பட்ட பாபி நன்னா தெரியும், அஸ்வத்தாமன்னா மகாபாபி, பிராமண குலத்துக்கு ஒரு பெரிய ஒரு அசிங்கம் அப்படின்னா அஸ்வத்தாமன். ஆனா பத்மநாபர் அவனை பரிசுத்தம் பண்ணிட்டார்னா, இப்ப நம்ம தான் அவ்வளவு ரேஞ்சுக்கு இல்லைன்னு நினைக்கிறோம், ஒருவேளை இருக்கோமோ அதுவும் தெரியாது. எப்படியா இருந்தாலும் பத்மநாபன் கைவிட மாட்டான், அப்ப அவ்வளவு வசத்தி அவளுக்கு அழகா டெய்லி அபிஷேகம் தொழுதான். இப்ப டெய்லி அபிஷேகம் தொழறது எவ்வளவு பாக்கியம்னு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் சங்கல்பம் வேண்ட அபிஷேகம் தொடர்பாடெல்லாம் உண்டு, ஒரு மண்டலம் தொழுதுவாள்லாம் நிறைய உண்டு. அபிஷேகம் பார்க்கறதே பரம சந்தோஷம். அந்த சமயத்துல தேவர்கள்லாம் வந்து தொடராளாம். பத்மநாபர் வெளில வராரு, உள்ளே இருந்து அபிஷேகம் பண்ண நன்னா பார்க்க முடியாது. நமக்காக வெளில வந்து எந்த இடத்துல நம்ம எல்லாம் நிக்கிறோமோ அந்த இடத்துல இப்ப நம்ம மாத்து குழந்தைய கொண்டு வாசல்ல அப்படி வராண்டால் நிக்க வச்சு குடுப்பாட்டுவோமா? எல்லாரும் செருப்பு போடுற இடத்துல நிக்கிற இடத்துல சரி அப்படின்னு ஏண்டானா எப்படி அப்படின்னு. அப்ப நம்ம எல்லாம் நிக்கிற அந்த இடத்துல தெய்வம் வந்து நின்று அபிஷேகம் நம்ம கண்ணால பார்க்கும்படியா பண்ணிக்கிறதுனா சௌலபிய மூர்த்தியா இருந்தா தானே உண்டு. இதுக்கூட அங்க வந்து நிக்கிறேன்னா பகவான் சொன்னான், அப்போ அட அந்த திருவடி தூளி தான் நன்னா இருக்கு, தொண்டர் அடிப்பொடி சுகமா இருக்கு. அதுவும் ஆராட்டெல்லாம் போயிட்டு வந்து அங்கதான் ரெஸ்ட் எடுப்பார். எதுக்குடா அப்படின்னா இந்த தொண்டர் அடிப்பொடி நன்னா இருக்கு, என் குழந்தைகள் நிக்கிற இடமாச்சே அப்படின்னு சுவாமி ரசிக்கிறான். அந்த கல்லு தானே ஒரு கரடு பொருடா இல்லை பாருங்க, எத்தனை மிருது கடினம் உண்டு, இந்த மிருதுத்தன்மையும் உண்டு. சாதாரண ஒரு பாறாங்கல்லு மாதிரி இருக்கா பெரிய கிரானைட், இன்னைக்கு நம்ம 1,00,000 கோடி எல்லாம் சொல்றோம், பெரிய அந்த பெரிய கிரானைட்டே இன்னைக்கு 1,00,000 கோடி ரூபா போகும், அவ்வளோ பெரிய கிரானைட்டு. நீங்களா கிராண்டு தான் தொட்டில் வேலை உண்டு, நமக்கு ஆற்றுல எல்லாம் போடுறோமே. பத்மநாபரோட அந்த ஒற்றைக்கல் மண்டபத்தோட அந்த படி அந்த மேடை இருக்கு பாருங்க, அவ்வளவு கோடி ரூபா போகும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரானைட், சாதாரண கிரானைட்லாம் கிடையாது, அமக்கலமான கிரானைட். இவ்வளவு கோடி ஜனங்கள் நின்னவர்கள் அப்படியே நிக்கிறது பாருங்க, இன்னும் தேயாம பத்மநாபர் நின்று 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 டெய்லி ரசிக்கிறார். அது இல்லாதபடி ராத்திரி ஸ்ரீதேவி பூதேவி பெருமாளும் ஓடி பிடிச்சி விளையாடுற ஒரு இடம் அது, அதுவும் நினைச்சிடாதீங்க. ராத்திரி ஆயிடுச்சுன்னா பத்மநாபர் நரசிம்மர் ராமர் கிருஷ்ணர்லாம் மீட்டிங் போடுற இடம் அது. அந்த மீட்டிங்கில் அக்ரசால கணபதியெல்லாம் கூட வந்துடுவார். அங்கே என்னெல்லாம் மூர்த்தி உண்டோ க்ஷேத்திரபாலகன் முதற்கொண்டு சிவபெருமான் பிரம்மதேவர் வரைக்கும் உட்கார்ந்துட்டு மீட்டிங் போடுற ஒரு இடம் அந்த ஒற்றைக்கல் மண்டபம். தாயாரும் பெருமாளும் ஏகாந்தமாக உட்காந்துட்டு பேசக்கூடிய ஒரு இடம் ஒற்றைக்கல் மண்டபம். ராத்திரி நிறைய நடக்கிறதுங்க, நிறைய பக்திபூர்வமான பல விஷயங்கள் நடக்கிற ஒரு இடம் அந்த ஒற்றைக்கல் மண்டபம். விளையாட்டு கிடையாது. அப்படி அந்த ஐயப்பிள்ளை ஆசான் ஐயம்பிள்ளை ஆசானுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து ராமகதா பாட்டையும் மகாபாரத பாட்டையும் நமக்கு கொடுத்த கருணாசாகரன் நம்மளையா கைவிட்டுடுவான்? கைவிடவே மாட்டான். அவ்வளவு பெரியவன் நம்முடைய ஸ்ரீ பத்மநாபன். வீண் போகாத பராக்கிரமம் உடையவன், சந்தேகமே வேண்டாம். அவரிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னா தோத்து போக மாட்டோம். இன்னி வரைக்கும் அவரிடத்துல பண்ண பிரார்த்தனை தோத்து போனது இல்லை, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவு சிரேஷ்ட. ஒரு காலத்துல க்ஷேத்திர சன்னியாசின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த சில பேர்ல போனா அந்த க்ஷேத்திரங்கள் சன்னியாசமாக அங்கேயே இருப்பான். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு க்ஷேத்திர சன்னியாசி திருவனந்தபுரத்திலேயே ஒவ்வொரு பக்தர்களை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், மூடபக்தி, தாப பக்தி, பூஜா முறைய மாத்திர பக்தி, சரணாகதி பக்தி, எவ்வளவு பக்தி இருக்கா, பக்தியும் பக்தனும் பகவான். இங்க பக்தி பலவிதம், பக்தர்கள் பலவிதம், பகவான் ஒரே ஒருத்தன் பத்மநாபன். சரியா, அது ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு பகவானா வந்திருக்க வேண்டியது. பாண்டுரங்கன், பூரி ஜெகநாதன், குருவாயூரப்பன், அவள்லாம் சொன்னா வேண்டாம்ப்பா இந்த ஊர்ல நீ இவரையே சொல்லுப்பா, நாங்கள் ஓரம் நிக்கிறோம் ஓரம் நிற்கா, இவரோட 1,00,000 கோடி முன்னாடி நம்மளால போட்டி போட முடியாது, ரொம்பவே வேண்டாம் அவருக்கு அதையே சொல்லுட்டார். அதனால இல்லாட்டி நான் நினைச்சேன் கடைசி நாள் பத்மநாபன் சொல்லலாம், இல்லாட்டி நினைச்சேன் முதல்ல பத்மநாபர் ஆரம்பிச்சுவோன்னு நினைச்சேன், முதல்ல பத்மநாபர் ஆரம்பிச்சதுதான் தப்பா போயிடுச்சு. அதை தாண்டி என்னாலையும் போக முடியல, உங்களுக்கும் ரசிக்க வேற யாரும் சரி எங்கேயானா இவர்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி போய் பார்த்துட்டு வந்துடலான்னு, இல்லாட்டி அவரே வெளில வருவாரு பார்த்துட்டு வந்தாரு. பூரி போனோம்னா எவ்வளோ கஷ்டம், பைசாலாம் செலவு பண்ணணும், ரொம்ப கஷ்டம். உடுப்பி போனோம், இல்லாட்டி குருவாயூர் பண்ண பார்க்கணும், ட்ரெயின் டிக்கெட்லாம் இருக்கா எல்லாம் பார்க்கணும், இது ஒன்றுமே வேண்டாங்க. ஹர்த்தாலாம் கூட நடந்து போய் பார்த்துட்டு வந்துடலாமே, மழையில கூட போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. பேர்பட்ட உத்தமமான சுவாமி நமக்கு சௌலபியமா கூப்பிடுற தூரத்தை இருக்கார் இல்லையா, நம்மளை பத்தி நன்னா தெரிஞ்சவர் இல்லையா, நம்ம அது பக்கத்தா இருக்கா எழுத்தா இருக்கா, அவள் நம்மளை பத்தி நன்னா தெரியும் இல்லையா. அந்த மாதிரி எங்க ஊருக்காரன் எங்களுக்கு பல வருஷம் பழக்கம்ன்றோம் இல்லையா, அந்த மாதிரி பத்மநாபர் நம்முடைய மூதாவது வளர்கள்லாம் பார்த்துருக்காரு இல்லையா, அதனால நம்ம குடும்பம் முதற்கொண்டு நம்முடைய வண்டவாளனா நன்னா தெரிஞ்ச சாமி, அதனால நமக்கு இவரை தவிர வேற யாரும் கதி இல்லை. அவ்வளவு ஆச்சரியம் இந்த பிரபு. ஒரு க்ஷேத்திர சன்னியாசி அவர் இங்கேயே இருந்துண்டு பல காலம் பத்மநாபருக்கு பூஜை பண்றார். டெய்லி துளசி தலத்தினால பூஜை, ரொம்ப அழகு. தேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்த பாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம் நேசம் செய்து உரைகின்றானை நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே. நம்மாழ்வார் சொல்றார், அனுபவிச்சுள்ளார், பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை. ஒரு பக்கம் கடல் இருக்கு இல்லையா, பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை, நல்ல வாசம் வீசும்படியான சோலைகள் நிறைந்த பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம். வயல்களால் அழகுறையாக்கும்படியான அனந்தபுரம், வயல் அணி அனந்தபுரம் நேசம் செய்து உரைகின்றான். சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். நம்ம பார்த்தாலும் ஒரு இடத்துல படுத்துமோ இல்லையா, அப்பா என் இடத்துல படுத்தாதான் தூக்கம் வருது. அது சமயத்தில் யாராவது நம்ம பார்த்து ரிலேட்டிவ் வந்திருப்பா, அது ஃபங்க்ஷனாக இருக்கும், யாராவது நம்ம இடத்துல போய் படுத்திருப்பா, சரின்னு வேற இடத்துல படுக்கவே தோணாது. நம்ம பக்கத்தில் போய் எப்படி தப்பாக எடுத்துக்காதீங்களோ, நீங்கள் அங்கே படுத்துனால்தான் சௌகரியமாக இருக்கும். இங்கே காற்று ஒழுங்காக வராது, காற்றால் எழுந்து பாத்ரூம் போகும்போது டிஸ்டர்ப் பண்ணுவோம், என்னடா அண்ணா இது ஏன் இடம்னு சொல்லாமல் சொல்லுவோம். ரொம்ப நல்லவா மாதிரியே சொல்லுவோம், எல்லா ஆண்டவரும் தெரிஞ்சாலும் உட்காந்துருக்கோம், இங்கே நல்லவா மாதிரியே சொல்லுவோம், என்னடா அண்ணா இது ஏன் இடம். இப்போ டிப்ளமேட்டிக்காக சொல்லிக்கிறது, மரியாதையா நீயா மரியாதையா எழுந்து போனால் நல்லது அப்படின்ற மாதிரி ஆச்சரியம். இந்த மாதிரி நம்ம ஒரு நேசம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குஜராத் துவாரகையை விட்டுட்டு இந்த இடத்த நேசம் செய்து உரைகின்றான். அந்த இடத்த விட்டு ஓடி வந்து எனக்கு இந்த இடம் பிடிச்சி ஓடி ஓடி வந்தவன் இங்கே வந்து படுத்துட்டான். எவ்வளோ இடம் தாண்டி வந்தான், எத்தனை ஊர்கள் தாண்டி வந்தான், விந்திய பர்வதமெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கான், இவ்வளவு மலைய பர்வதங்களை தாண்டி வந்திருக்கான். ஆனால் இந்த இடம் வந்து அபாடா சௌகரியமா இருக்குன்னு வந்து படுத்தான். நேசம் செய்து உரைகின்றானி நெறிமையால் மலர்கள் தூவி, உனக்கு அழகா புஷ்பங்கள்லாம் போட்டு யார் பூஜை பண்றாள், எளிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறு. அப்படி அழகா பூஜை பண்றாளு, அவளுடைய பெருமையை பேசுமின் கூசமின்றி. பகவான் பத்மநாபனுக்கு பூஜை பண்றவாள் நன்னா கொண்டாடி பேசு, வெக்கப்படாதே, பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம் நேசம் செய்து உரைகின்றானை நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே. புண்ணியம் செய்து நல்ல புனலோடு மலர்கள் ஏந்தி என்னுமின் எந்தை நாமும் இப்பிறப்பது. அடுத்து பார்த்துட்டு சொல்றா, நல்ல மலர்களோடு மலர் ஜலமெல்லாம் எடுத்து பத்மநாபன் பூஜை பண்ணு, ஆச்சரியமா என்னுமின் எந்தை நாமம், என்னுடைய தந்தைன்ற நம்மாழ்வார் இருக்கிற ஆழ்வார்த்தமே இல்லை, ஆதினாரன் சொல்ல மாட்டேங்கிறார். பத்மநாபனை பார்த்து என்னுடைய தந்தை யாரனா பத்மநாபன், என்னுமின் எந்தை நாமம் இப்பிறப்பருக்கும். இந்த பத்மநாபன் நினைச்சோம்னா இந்த ஜென்மாவுடைய கஷ்டங்கள் இந்த ஜென்மாவோடய முடிஞ்சிடும், திரும்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு கிடையாது, சுகமா பகவத் தியானம் பண்ணலாம் வைகுந்தம் அடையலாம் அப்படின்ச்சான். அந்த மாதிரி ஆச்சரியம் அந்த க்ஷேத்திர சன்னியாசி நித்தியம் நிறைய துளசியா பிரிச்சு 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 பத்மநாபருக்கு அழகாக பூஜை பண்ணிகிட்டே இருக்க, அதே சந்தர்ப்பத்தில் ஒரு சோழ ராஜன் அவன் பத்மநாபரை பற்றி நன்னா கேள்விப்பட்டுவிட்டு நன்ன ஸ்வர்ண புஷ்பங்கள்லாம் பண்ணி வந்து பல நாள் இங்கே இருந்து, இது சேரராஜ்யம், சோழராஜன் அழகாக இங்கே வந்து சேர சோழ பாண்டியர் எல்லாருமே கைங்கரியம் பண்ண ஒரு சுவாமி பத்மநாப சுவாமி. சாதாரண சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் ஆகாது, சேரர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஆகாது, ஆனால் எல்லாருக்கும் ஆன ஒரு சுவாமி பத்மநாப சுவாமி. பாண்டியர் ராஜெல்லாம் வந்து நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கான்னு நிறைய காண கிடைக்கிறது, கல்வெட்டு முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே அழகாக வீரபாண்டியன் கட்டளை வீரபாண்டியன் சிலதெல்லாம் கூட உண்டு. மத்தியான ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா என்னென்ன காலத்தில் என்னென்ன ராஜா என்னென்ன கைங்கரியம் பண்ணான்னு காண கிடைக்கிறது. ஒரு சோழராஜன் நிறைய விதமான ஸ்வர்ண புஷ்பம், இந்த 1,00,000 கோடியே சொல்கிற சொர்ண புஷ்பம்லாம் அதெல்லாம் எங்கள் லிஸ்ட்டில் இருக்குன்னே தெரியுது. இந்த 1,00,000 அந்த மாதிரி அவ்வளோ அழகாக நிறைய பேர் பண்ணியிருக்கா சுவாமிக்கு சொர்ண புஷ்பத்தினால டெய்லி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணான். ஒவ்வொரு நாளும் இவன் பண்ணுறான், ஆச்சரியமாக இவன் பண்ணுறான். ஆனால் இவன் பண்ணுற புஷ்பத்தை தாண்டி அதை மறைக்கும்படியாக இந்த துளசி தளத்தினால சுவாமிக்கு அர்ச்சனை. ஒரு நாள் ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது, யார் இந்த சன்னியாசி, நான் டெய்லி சுவர்ண புஷ்பத்தினாலும் சுவாமிக்கு பூஜை பண்ணால் அவர் அதை தாண்டி துளசி தளத்தினாலும் பண்ணுறார், யார் பெரியவன் பார்த்துடுவோம் அப்படின்ட்டார். இவர் சொன்னார் பத்மநாபன் தான் பெரியவர்னு க்ஷேத்திர சன்னியாசி, ராஜா பார்த்துடுவோம்னு சொல்லிட்டு ஊர் கிளம்பி போயிட்டான். அங்கே டெய்லி பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தா, பத்மநாபா 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 பத்மநாபன் தான் பக்த நிரூபணம் பண்ணு நிரூபணம் பண்ணு நிரூபணம் பண்ணு. க்ஷேத்திர சன்னியாசி ஒன்றுமே சொல்லலை, பத்மநாபன் திருவடியே கதின்னு கிடந்தான். ஒரு நாள் ராஜா அவனுடைய ராஜ்யத்தில் இருந்துட்டு திருவனந்தபுரம் திசையை பார்த்து கைகூப்பி பத்மநாபா ரட்சிக்கணும் அப்படின்னா அப்ப பாக்கினா திருவனந்தபுரத்துல இருந்து ஒரு புஷ்ப விமானம் அப்படி கிளம்பி மேல போகிறது, அதுல அந்த கஷேத்திர சன்னியாசி உட்காந்து போறார், எனக்கு தூக்கி வாரி போடுறது. அப்ப இந்த சன்னியாசி பண்ண பக்தி சிரேஷ்டம், இப்ப நான் பண்ண பக்தி பொய்யோ தோணி போயிடுத்து. பகவான் அசரீரியா சொன்னான், நீ பண்ண பக்தி கேவலம் இல்லையப்பா, நான் பண்ற பக்தி விசேஷம்னு ஒரு அகம்பாவம் இருந்தது இல்லையா, அது கூட பக்தி. யார் பண்ணாலும் பக்தி தானே, அவாவாளுக்கு எந்த மெத்தட்ல வருமோ அந்த மெத்தட்ல பக்தி பண்றோம். குழந்தைகளை பார்த்து உம்மாச்சு கை குத்திக்கோ அப்படின்றோம், நம்ம பத்மநாப சுவாமி கை குத்திக்கோன்றோம். உம்மாச்சின்னு சொன்னாலும் பத்மநாபனுக்கு புரியாது, பத்மநாப சுவாமின்னு சொன்னாலும் புரியாது. சரியா, நம்மளை விட அந்த குழந்தைகளுக்கு உம்மாச்சின்னு கை கூப்பிடுறது பாருங்க, அதுதான் பத்மநாப சுவாமி ரொம்ப ரசிக்கிறார். ஏன்டானா நம்ம கை கூப்பும்போது ஒரு 10 லிஸ்ட் வச்சிருக்கோம், அது அப்பா அம்மா சொன்னாலும் கை கூப்பிடுறது உம்மாச்சி அவ்வளோதான், பத்மநாபர் பெரியவர்னு அவ்வளோதான். அதுக்கு மேலே இது இந்த சுவாமி இதெல்லாம் கொடுக்கும், ஏடிஎம் மிஷின் மாதிரிலாம் அவர் நினச்சிக்கிறது. நம்ம தான் சுவாமி வந்து ஏடிஎம் மிஷின், பிரயோஜனம் தர மிஷின், தர்ம அர்த்த காம மோட்சம் எல்லாம் தரும்படியான மிஷினாக வச்சுருக்கோம். இந்த சமயத்தில் அது வேணும், அது வேணும், இது வேணும், அவரை தவிர அப்படி கேட்க முடியாது. சொல்கிறேன், குழந்தைகள் எதையுமே எதிர்பார்க்காம பகவானுடைய கை கூப்பிட்றா இல்லையா, பகவான் ரொம்ப குஷியாக ரே சமத்து குஞ்சுனா உனக்கு என்ன வேணும் அப்படின்றான். சத்தியமாக பகவான் பத்மநாபன் குழந்தை தானே, குழந்தைகளத்தில் பகு பிரீத்தி உடையவன். அதனால தான் கோவிலில் உற்சவ காலத்தில் ஹொய் 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 கத்தின்னு குதிக்கிறது. வேறு தானே கோவிலில் சுவாமி உற்சவத்துக்கு முன்னாடி குதிச்சுன்னு ஓட முடியுமா, யாராவது ஓடிட முடியுமா? குருவாயூரப்பன் குழந்தைன்றோம், குருவாயூரப்பன் ஹொய் 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 ஹொய்னு குதிக்க ஓட சொல்லுங்க பார்க்கலாம், பத்மநாபன் கிட்ட மட்டும்தான் நடக்கும். ஏன்டான் அவன் சௌலபியன். எல்லா குழந்தைகள் அன்னைக்கு ஒரு குழந்தை சொல்ல மண்ணு கோவில்ன்றது பத்மநாபன் கோவில், ஏன்னா மண்ணில் விளையாடுறதுக்கு. என் பிள்ளையாண்டா இருந்தா அப்பா போகலாம் கோவில் போகலாம் காலகட்டம் எனக்கு ரெடி ஆயிடும், எதுக்கிட்டா இருந்தான் விளையாடலாமே. குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு கோவில் இல்லை பத்மநாபன் கோவில், விளையாடுறதுக்கு சுதந்திரமா என்ன ஜாலியா, அதுக்கு உள்ள வந்து போய் எவ்வளவு சந்தோஷம். எத்தனை அந்த மண்ணை அள்ளி உடம்பெல்லாம் போ, நம்ம தான் சொல்லணும் மண்ணை மேல போட்டுக்காது அதுவா. ஆனா இது வரைக்கும் பத்மநாபர் கோவில் மண்ணு பட்டு ஒரு குழந்தைக்கும் எது வந்து நான் கண்டதில்லை கேட்டதில்லை. ஏன் நான் பக்தாங்கிரி தொண்டர் அடி பொடி, ஏன்னா ராத்திரி பத்மநாபன் குழந்தைய விளையாடிட்டு இருக்கான், சும்மா இல்லை அவனும் குழந்தையோட குழந்தை நிறைய குழந்தைகளை திரும்பி அப்படியே தன்னை மறந்து விளையாடிட்டு இருக்குன்னா ஏதோ ஒன்று பத்மநாபன் நிறைய இருக்கு விளையாட்டு இல்லை. பத்மநாபன் முதற் கொண்டு சமயத்தில் ரெண்டு மூணு குழந்தை கூட்டமாக விளையாடுனா திவாகர முனி பில்வமங்கல மகரிஷி பத்மநாபன்லாம் ஒன்னா விளையாடிட்டு இருக்கான். திவாகர முனிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறா, நீ அவா கூட மட்டும் விளையாடுறீ, சரி வா நீயும் குழந்தையா, எல்லாம் குழந்தையா விளையாடிட்டு இருக்கான், விளையாட்டு இல்லை. பெரிய பாக்கியம் பத்மநாபன், எனக்குலாம் ரொம்ப வருத்தம், குழந்தையா பிறக்காம இருக்கோமே பெருசாக வளர்ந்துட்டோமே. இதுக்காக ஒரு ஜென்மா திருவனந்தபுரத்தில் குழந்தையாக போகிறோம், இங்கேயே வளரணும். இப்போ நான் ஹொய் 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 ஹொய்னு குறிச்சு ஓடுவேன் இல்லையா, அது ஒரு சுகம் தானே. பிரியதர்ஷினி முன்னாடி போகிற ஒரு சுகம் இருக்கே தனி தானே. என்ன கற்றுக்கிறதுக்கு குழந்தைகள் என்ன குதூகலம், எல்லாம் டிவி பார்க்கறது, கிரிக்கெட் பார்க்கறது, கார்ட்டூன் பார்க்கறது எல்லாம் இருக்கு. ஆனால் அது ஹொய் ஹொய்னு கத்துறதுக்கு ஓடி வந்துடுறதுகள் பாருங்க பத்மநாபன் கோவிலுக்கு. உற்சவம்னா நம்மளை விட ரசிக்கிறது யாருன்னா அந்த குழந்தைகள் தான். நான் பார்த்துட்டேன் பத்மநாபர் கோவில் உற்சவம்னா துள்ளி குதிச்சு ஓ, நமக்கு இருக்கிறது நம்ம தான் நீதி பார்த்தா சொல்லாம் போதும் உட்காந்து படி அப்படின்றோம். பத்மநாபர் கோவிலில் குழந்தைகள் அனுபவிக்கிற அந்த சுகம் இருக்கு பாருங்க, அதுகள் ஓடுறதும் ஆடுறதும் சாடுறதும் விசேஷம்தான், அத்தியாச்சரியம்தான், அவ்வளவு சக்தி. அதனால பத்மநாபர் சொல்லிட்டார், அப்பா உடைய பக்தியில இது ஒன்று தான் குறை, இந்த நான்கு அகம்பாவம் இருக்கு பாத்தியா, இது போயிடுதுன்னா போதும்ட்டா புரிஞ்சுதான். எல்லாத்தையும் விட்டுட்டானா பத்மநாபர் கோவிலுக்கு வந்து தியானம் பண்ணிட்டே இருந்தானா அழகா, அவனுக்கும் பகவான் மோட்சம் கொடுத்தான். சோழ ராஜ்யத்துல அவ்வளவு திவ்ய தேசம் உண்டு, காவேரி ஆத்தங்கரையில லைனா திவ்ய தேசம், ஸ்ரீரங்கத்திலேருந்து பெரிய பெரிய திவ்ய தேசங்கள்லாம் கொட்டி கிடக்கு. ஆனா அங்கிருந்த சோழராஜனுக்கு பத்மநாபன் தான் கதின்னு தோணிட்டுனா, இங்கே இருக்கிற நமக்கு பத்மநாபனை விட்டு வேற கதி யாரு, வேற எங்க போகணும், எங்க இருக்கிற வாழ்வோமோ இங்கெல்லாம் இங்க வந்து பத்மநாபா ரட்சிக்கணும் அப்படின்னு கதறானா. எத்தனை பேர் பத்மநாபர் கோவிலுக்கு ஸ்ரீலங்கன் ஒருத்தர் வந்து அவ்வளோ கைங்கரியம், எங்க ஸ்ரீலங்கா எங்க இருக்கு, திருவனந்தபுரம் எங்க இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு பத்மநாபர் கோவிலுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு அவருக்கு தோன்றதுன்னா, அவ பத்மநாபர் கடல் கடந்து அவ்வளோ பெரிய ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம இவ்வளவுலாம் கடந்துலாம் வரவே வேண்டாம், வீசா வாங்கிண்டோ பாஸ்போர்ட் வாங்கிண்டோ திருவனந்தபுரத்துக்குள்ள வர வேண்டிய நிலைமையில இல்லையே, ஜாலியாக போய் பார்த்துட்டு வரா மாதிரி தானே இருக்கு. அதுவும் ஹிந்து தர்மத்தில் வேற பிறந்துட்டோம், அதனாலேயே கோவிலுக்குள்ள நுழைஞ்சு ஒற்றக்கல் மண்டலத்தை ஏறி நின்று சுவாமியை தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னா பத்மநாபு அமர பிரபு, பத்மநாபன் நம்முடைய பிரபு, நமக்கு கிருபை பண்றதுக்காகவே படுத்துன்னு இருக்கிற ஒரு பிரபு. அதனால தீரியமா இவருடைய திருவிடிகள்ல சரணாகதி பண்ணலாம், ரட்சிப்பார் சுவாமி, சந்தேகமே வேண்டாம். அப்படி அந்த க்ஷேத்திர சன்னியாசியினுடைய பக்தி, ஒண்ணுமே இல்லாதவன் போட்ட துளசி தலத்தையும் ஏத்துக்கிறார். ஒண்ணுமே கொடுக்காம டெய்லி அபிஷேகம் பார்க்க வந்த ஐயப்பிள்ள ஆசான், ஐயம்பிள்ள ஆசானுக்கு அழக ராமகதா பாட்டு மகாபாரத பாட்டை கொடுத்துட்டான். யாரையும் கைவிட்டவர் இல்லை, யாரையும் கைவிட்டது இல்லை. இவரிடத்துல பூரணமான நம்பிக்கை வச்சவா தோத்து போனது இல்லை. அத்தியாசரியமா கிருபா சாகர். அதனால நம்புங்க, பூரணமா நம்புங்க. என் பத்மநாபன் தைரியமா நம்புங்க. எனக்குலாம் திருவனந்தபுரம் எந்த வித சம்பந்தமே கிடையாது. ஆனா என்னையே மயக்கி உட்கார வச்சு பத்மநாபா 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 புலம்ப வச்சுருக்க, அப்ப எனக்கு வேண்டியவே நடத்தி கொடுத்துட்டாருன்னா இங்கேயே இருக்கிறவா நடத்தி கொடுக்க மாட்டார். அவர் கண்பட பிறந்து அவர் கண்பட வளர்ற உங்க குழந்தைகள் தான் விட்டுற போறாரு. இங்கிருந்தோ வந்தவாள்லாம் கூப்பிட்டு வச்சு கிருபை பண்ற வாசுதேவ ஐயங்கார், ராமகணபாடிகள், நாங்கள்லாம் வந்தேரிகள்னு பேர். ராமகணபாடிகள் சொல்லுவாங்க, நம்மெல்லாம் பரதேசிகள் அப்படின்னு சொல்லி, பரதேசம்னா வேற தேசத்துல வந்தோம். அப்ப எங்களையே கூப்பிட்டு வர்றதுக்கு கிருபை பண்றார் வாசுதேவ ஐயங்கார். சொல்லுவார், நான்லாம் வந்து எப்படா அந்த ஊரை விட்டு கிளம்ப போறேன்னு வந்தேன், இப்ப இந்த ஊரை விட்டு போக தோணலேன்ற. நல்ல ஸ்ரீ வைஷ்ணவ ஆளுக்கெல்லாம் இந்த பக்கம் கொஞ்சம் ஆகாது, ஏன்னா ராமானுஜர் கிளம்பி விட்டார் இல்லையா, வைஷ்ணவ சித்தாந்தப்படி ஒண்ணுமே இல்லையா. ஆனா இப்ப அவர் சொல்றாரு, அப்பா என்ன பத்மநாப கஷேத்திரம் சகம் அப்படின்றார். அவர்லாம் காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம்னே அலைஞ்சுட்டு இருந்தவர். ஆனா இன்னைக்கு பத்மநாபர் இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கான்னா அவ்வளவு சிரேஷ்டம். அப்ப அந்த பத்மநாபர் கைவிடவே மாட்டார். அச்சுதன் அச்சுதன் சந்தேகமே வேண்டாம். எத்தனை சகசிரநாமம் கேட்ட பெருமாள், எத்தனை பிராமணாளுக்கு போஜனம் போட்ட பெருமாள், மாசத்துக்கு 1000 பிராமணன் நித்தியம் சாப்பிடணும்னு கோவிலுக்குள்ள அன்னதானம் பண்ண பெருமாள், அன்னதான பிரபு இன்னைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கார். அந்த காலத்துல பிராமணர்கள் மட்டும் போட்டு எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு அத்தனை பேருக்கும் அழகா அன்னம் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு சுவாமி. கிருபா சாகரன் சந்தேகமே வேண்டாம். எல்லாருக்கும் நிச்சயமா கிருபா பண்றதுல கொஞ்சம் கூட கலப்பில்லாத சாமி. ஆமா போய் எதை கிருபா பண்றதுன்னு கோச்சிக்காத ஒருத்தர் ஸ்ரீ பத்மநாப சுவாமி. நன்னா ஞாபகம், எல்லா விதத்திலையும் அத்தியாசரியமான ஒரு சுவாமி ஸ்ரீ பத்மநாப சுவாமி. அதனாலதான் அஸ்வத்தாமனையும் பக்கத்துல வச்சிருக்காரு. இவ்வளவு உள்ள சேர்க்கலாமா கோவிலுக்குள்ள? எனக்கு இந்த திருதராசன் அஸ்வத்தாமன் ஆகவே ஆகாது. முதல் தடவை வந்து கோவிலுக்குள்ள அஸ்வத்தாமனை பார்த்தேன்னா அநியாயத்து கருணையா இருக்கு. இவனெல்லாம் ஊருக்குள்ளேயே சேர்க்கப்படாது, அஸ்வத்தாமன் ஊருக்குள்ளேயே சேர்க்கப்படாது. மகா பஞ்சமகா பாதகம் பண்ணவர். ஆனா கோவில்களை வந்ததுனால இன்னைக்குள்ள அஸ்வத்தாம பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அஸ்வத்தாமால தொடவே மாட்டேன் பாகவதத்துல, மகாபாவீர் கடிச்சு கொடுத்துவேன். ஆனா பத்மநாபர் அவரையும் பிடிச்சு வேதவியாசரோட நிக்க வச்சு கிருபை பண்ணிருக்கார் அப்படின்னா அத்தனை ஆச்சரியம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி. இங்க நடக்கிற ஒவ்வொரு யஜ்யமா இருக்கட்டும், ஒவ்வொரு பூஜையா இருக்கட்டும், பிரத்யக்ஷமா சுவாமி எல்லாம் நடத்தி காற்றார். நிறைய பத்மநாபர் கோவில் விஷயங்கள், சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில விஷயங்கள் நான் சொல்றது புதுசா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பத்மநாப வைபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அத்தனை பேருக்கும் விதவிதமான அனுபவங்கள். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பூஜை பண்ற போத்தி, அவர் ரொம்ப நாள ஆசை இத்தையுமே அந்த பத்மநாபருடைய திருவடி பக்கம் வெளியில காது வச்சு கேட்டோம்னா அந்த அலையடிக்கிற சப்தம் எல்லாம் கேட்கும், ஓம்கார் நாதபிரம்ம சப்தம் எல்லாம் கேட்கும். நிறைய பேர் காது வச்சு கேட்பா, நிறைய பேர் சேவிச்சுட்டு வந்துருவா. நிறைய உண்டு அந்த திருவடி கிட்ட, நிறைய ரகசியங்கள் உண்டு. நிறைய இருக்கு ரகசியம். இவ பார்த்த 1,00,000 கோடிலாம் ஒண்ணுமே கிடையாது, அதை விட கோடி சொத்து இருக்கு. சொன்னா பயமா இருக்கு நாட்டுல. 1,00,000 கோடினா ஒரு சொத்தே கிடையாது பத்மநாபருக்கு, அதை விட 500,000,000 கோடி அவர்கிட்ட இருக்கு. 500,000,000 கோடி பக்தர்கள் உண்டு, 500,000,000 கோடி விஷயங்கள் அவரிடத்துல உண்டு. சொல்லி சொல்லி மாளாது. புராண காலத்திலேருந்து எத்தனையோ ராஜாக்கள் கொண்டு வந்து கொட்டியிருக்கா பத்மநாபருக்கு. காலப்போக்க எல்லாம் அப்படி உள்ளுக்குள்ள அப்படியே சுட்டார். அவ்வளவுதான், வெளியில காட்டினார்னா லோகமே பயந்து போயிடும். இந்த 1,00,000 கோடிக்கே நெடுங்கிட்டு இருக்கு லோகமே. இதுவே ரஃப் எஸ்டிமேட்ன்றான், முழுசாயிட்டுமே கூட என்னதுக்கு ஆகும்போது தெரியுது. தங்க குடம் எல்லாம் வச்சுட்டு கலக்கலா இருக்க சொன்ன மூர்த்தி எல்லாம் எதை சொல்றது எதை விடுறது பத்மநாபர். அத்தனை ஆச்சரியம் இந்த பூஜை பண்ற ஒரு போத்தி டெய்லி பத்மநாபுரத்துல ரொம்ப பிரீத்தி உடையவன். உள்ள இருந்து அப்படி பத்மநாபன் அப்படி ரசிச்சுன்னு இருப்பான். பாதாதி கேசம் கேசாதி பாதம் அப்படி எல்லாம் அவர் பாட்டுக்கு பத்மநாபுரத்துல பேசிட்டு இருப்பார். நம்ம ஒரு பக்கம் தான் சுவாமியை பார்க்கணும், இந்த ரைட் சைடு மட்டும்தான் நமக்கு சுவாமியோட வியூவே கிடைக்கிறது. லெஃப்ட் சைட் வியூ ஒன்றுமே தெரியாது நமக்கு. இந்த ஃபுல் வியூ திருவடியில் நின்று அப்படி முழுக்க அப்படி பார்த்தா தானே பத்மநாபர் தெரியுவேன். அந்த பாக்கியம் அந்த பூஜை பண்ணுற போத்திகளுக்கு தான் உண்டு. பார்த்தா அவ்வளோதான், உசுறு போயிடும். அழகு புவன சுந்தரன் சாக்ஷா மன்மத மன்மதன். அவர் டெய்லி பார்த்துட்டு அழகா இருக்கேடா, உன் மூக்கு அழகா இருக்கேடா. இப்போ மாலை போடணும்னா கூட பத்மநாபர் கையை பிடிச்சுன்னு தான் மாலை போடணும். அவர் மேலே மாலை போடுறதுக்கு அவருக்கு மேலே தாங்கிண்டா தான் பண்ண முடியும். அப்போ அவர் கையை தாங்குறவர், அவர் வாழ்க்கையை தாங்குற, அப்போ அவரே தான் நம்ம வாழ்க்கையும் தாங்கிட்டு இருக்கார். அதனால் அவர் காப்பாற்ற கவலையே படலாண்டா. அழகாக அவர் இப்படி பார்த்துட்டுருக்கார். ஒரு நாள் டக்குன்னு ஒரு காட்சி கிடச்சிடுது. திருப்பார்கடல்லே சுவாமி படுத்துட்டுருக்கிற மாதிரி ஒரு காட்சி, பிரத்யக்ஷமாக. பத்மநாபன் நிறைய பேர் திருப்பார்கடல் நாதனாக பார்த்துருக்கான். திருப்பார்கடல் நாதன் தான், நான் தூங்குகிற சாமி கிடையாது. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிபிர் தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைக நாதம். அது எங்கேயோ திருப்பாக்கிட்ட நான் சொன்னது, ஆனால் கரெக்டாக பத்மநாபர் புரிஞ்சிருக்கு. சாந்தாகாரம் புஜக சயனம், அந்த முகமே என்ன சாந்தமாக இருக்கு. அந்த முகத்தை பார்த்து டென்ஷன் ஆகலாமா? அது 1,00,000 கோடி இவ்வளோ அந்த பொழுது சாந்தமாக விழுந்துருக்கார். சாந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம், சுரர்களுக்கு ஈசனாக அழகாக இருக்கா சுரேஷம். பத்மநாபம் சுரேஷம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம். விஸ்வத்துக்கு ஆதாரமாக இருக்கா. ககனசதிருஷம் மேகவர்ணம், மேகம் போல நல்ல நீருண்ட மேகம் போல கருப்பு, மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி பிரத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் பவபயஹரம். பவசாகம் நிறைய பயம் இருக்குது. குழந்தை நல்லபடியாக வளரணுமே, சொத்து ஜாகிரதையாக காப்பாற்றிக்கணுமே, பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணுமே, வியாதி சரியாகணுமே, என்னமோலாம் இருக்கு இல்லையா. பவபயஹரம் சர்வலோக ஏகநாதம் சர்வலோக ஏகநாதம். என்ன அழகு, அவ்வளவு அழகாக இருக்கார். அப்படியே பார்த்தா அவருக்கு தோண்டிட்டு பத்மநாபன் அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு தன் மோதிரத்தை கழி அப்படி போட்டார். இது ரெண்டு விதமாக சொல்கிறதும் உண்டு, ரெண்டு போதிகள் பண்ணதாக சொல்கிறதும் உண்டு, நிறைய உண்டு. அதெல்லாம் அவாவ அனுபவமாக சொல்லும்போது தான் தெரியும் நமக்கு. இது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் இல்லை, யாருமே சொல்கிறதில்லை. இப்போ நம்மளே பத்மநாபன் எவ்வளவோ விஷயங்கள் கேட்கும். ஆதிகார் திட்டிகிட்டே இருக்க மனைவி போய் கேட்பான், ரொம்ப திட்டிகிட்டே இருக்கார், கொஞ்சம் திட்டாமல் இருக்கப்படாதான் அப்படின்னு ஆதிகார் திட்டாமல் இருப்பார். உடனே ஆதிகார் இப்போல்லாம் எனக்கு உன திட்டவே தோன்றதில்லை. நான் உடனே உங்களுக்கு தெரியுமா நான் பத்மநாபிட்ட சொன்னேன்னா வந்து சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. எல்லாம் சந்தோஷம் அவ்வளோதான். நிறைய அனுபவங்களை நம்ம பட்ட வர்த்தனமாக வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக நமக்கு தெரியும் பகவத் கிருப்பை. எல்லா அனுபவங்களையும் வெளில சொல்லக்கூடாது, அதுவும் சாஸ்திரம் சொல்கிறேன். இப்போ விரிவாக நிறைய அனுபவங்கள் நம்மகிட்ட சொல்கிறான். ரொம்ப சிலது தான் சொல்கிறான், எல்லா அனுபவங்களையும் சொல்ல மாட்டார்கள். அவள் அனுபவிக்கிற அதிகாரம் தான் உண்டு, அதுக்கு மேலே வெளில சொல்லவே மாட்டான். இந்த சுகர் பேஷண்ட் டயபெட்டிஸ்காரால் நல்ல ஸ்வீட் சாப்பிடுறான். அப்புறம் நான் ஒன்றுமே சாப்பிட்றதே கிடையாது, இவ்வளோ தான் சாப்பிட்டேன் அப்படின்னா இவ்வளோ பல நாளாக சாப்பிட்டுருக்கான். காத்தாலும் ராத்திரி இவ்வளோதான் விடுவான். ஆனால் சொல்ல மாட்டாலே அந்த மாதிரி அனுபவங்கள் உள்ளுக்கு அப்படி ரகசியமாக வச்சுக்கணும். அவர் பார்த்தார், அழகாக ஒரு மோதிரத்தை எடுத்தார், கயிறு கட்டி அப்படி போட்டு அப்படி எடுக்கலாம் அப்படி போட்டார். அந்த பக்கம் போக முடியாது, பத்மநாபன் அந்த கேப்பில் இடவகை பக்கத்தில் அப்படி போயிட்டு வர முடியாது. அப்படி அழகாக அப்படி போட்டு அப்படி எடுக்கிறா, அப்படி பாலில் நனைஞ்சு வருது மோதிரம். அப்போ கதறா, நீ பாலாழியில் தான் படுத்துட்டுருக்கியோ, நான் தான் ஏதோ இங்கே சும்மா படுத்துட்டுருக்கேன்னு நினச்சேன், நீ பாலாழி நாதன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சா. அது இன்னொரு என்ன சொல்கிறது உண்டு, இன்னொரு போதி மோதிரத்துக்கு போட்டால் திருப்பி எடுக்க வரலைங்க, மாட்டின மறந்து. அதுக்கப்புறம் பார்த்தா சமுத்திரத்தை கிடச்சதா, சங்கமுக சமுத்திரத்தை கிடச்சதா, இங்கேருந்து அங்கே என்ன லிங்கோ அவருக்கு தான் வெளிச்சம். ஒருவேளை சுரங்கம் ஏதானும் இருக்கலாம், அந்த சுரங்கத்துக்குள்ளே என்னெல்லாம் வச்சுருக்காளோ அவனுக்கு தான் வெளிச்சம். இங்கே நுழைஞ்சு அப்படி இறங்கி அப்படி போகிற மாதிரி சமுத்திரத்தில் இறங்கி, அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு அப்படி வைப்பான். தேசத்தான் கஷ்டம் வந்துடுத்து, விரோதிகள் யாராவது ராஜ்யத்தை அட்டாக் பண்ண வந்துட்டா அப்படின்னா சண்டை போட முடியாதுன்னா தப்பிச்சு போயிட்டு திரும்பி வேற படையை திரட்டிட்டு வர்றதுன்னு உண்டு. அப்போ அதுக்குள்ளே என்னெல்லாம் சொத்து வச்சிருக்கா அவ்வளோ தெரியாது. சங்கமுகத்தில் எங்கேருந்து எங்கே உள்ள நடுவிடாமல் இருக்கோ தெரியாது. இப்பயே வடக்கடையில் 4 படி தமிழ் கடைசிக்கே பயந்து போயிட்டா இல்லை, இங்கே தான் பூசா கிளம்ப போகிறது பெரிய இருக்கு பத்மநாபன். அப்போ ஸ்வயம் திருப்பார் கடல் நாதன் 2-3 சந்தர்ப்பத்தில் கோவிலில் அப்படியே கீழே இருந்து அப்படி பால் அப்படின்னு அப்படி கொப்பளிச்சு 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 வந்திருக்கு. ஒரு பாக்கியமுடைய ராஜா அந்த பாலை எடுத்து சீகரிச்சிருக்க, அவன் பார்த்தது கூட இல்லை. அதுக்கப்புறமா தான் அந்த ஈயத்தை காய்ச்சி விட்டு அடைச்சி விட்டான், எல்லாம் அடைச்சி விட்டான். அடைக்காம இருந்திருக்கலாம், அடைக்காம இருந்தா அதை வேற நோண்டி பார்ப்பான், இங்கே இருந்தோ பால் வருது அது என்ன பார்க்கலாம் அப்படின்னு. ஏதோ ஈயத்தை காய்ச்சி அடைச்சி விட்டுட்டாலும் அதெல்லாம் தொட வேண்டான்னு விட்டுவிட்டான். அப்ப ஸ்வயம் திருப்பார்கடல்நாத, திருப்பார்கடல்ல தான் தேவர்கள்லாம் போய் பகவானிடத்துல சரணாகதி பண்ணி பிரார்த்தனை பண்ண பகவான் ஒவ்வொரு அவதாரமா எடுக்கிறான்னு பாகவதம் சொல்றது. அதேதான் சுவாமி திருநாள் அழகா பத்மநாப சதகம் பக்தமஞ்சரி எல்லாத்தையும் சொல்லும்பொழுது, நீ உங்ககிட்ட தானே வந்து இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணா, நீ தானே ராமனா வந்த, நீ தானே அஜாமனை காப்பாத்தினா சொல்றான். அப்ப அந்த திருப்பார்கடல்நாதன் நமக்காக இங்க வந்து சைனகோலத்தை இருந்துட்டு கிருபை பண்றான். அப்ப போத்திக்கு அனுகிரகம் பண்றார், ஒண்ணுமே தெரியாத ஐயம்பிள்ளாசன் ஐயம்பிள்ளாசனுக்கு அனுகிரகம் பண்றார், நன்னா சதுர்வேதங்கம் தெரிஞ்ச ராமானுஜருக்கும் கிருபை பண்றார். எத்தனை பேர் பாருங்க, ஒவ்வொரு ஒருத்தருடைய பக்தி போல இன்னொருத்தருக்கு கிடையாது. அப்ப இவ்வளவு பேருக்கு கிருபை பண்றவர் நமக்கு கிருபை பண்ண மாட்டார். இந்த கூட்டத்துல நாமும் கொடுத்த, அப்ப இவ்வளவு பேருக்கு இவ்வளவு கிருபை பண்ண பகவான் நம்ம குடும்பத்தை காப்பாத்துவார், நம்ம வம்சத்தை காப்பாத்துவார், நம்ம குழந்தைய காப்பாத்துவார், நம்ம மனசு இந்திரியங்கள் பக்தி ஞான வைராக்கியம் எல்லாத்தையும் காப்பாற்றுவார். அதனால சரணாகத வத்சலன் பக்த சம்ரக்ஷகன் நம்முடைய ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி. அதனால அவர் திருவடி இறுக்கி பிடிச்சுக்கோங்கோ நீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே நிவேதனம் பண்ணுவோம். Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Jalam Jalam Kudi Kya Bani Krishna Radhe கிருஷ்ணா கிருஷ்ணா ரா